கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான வாய்ப்புக்காக நாம் தேவனுக்கு கொடான கூடிய நன்றிகளை நாம் ஏறெடுத்து இந்த நாளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரம் நாம் சொன்ன பிரகாரம் சகோதர சகோதரிகளே, நாம் எதிர்கொண்டிருக்கிற கர்த்தருடைய நினைவு நாளில் அவருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்கு நம்மை நாமே சோதனை செய்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்திக் கொள்ளும்படி இந்த ஒரு சிறிய தியானம்குள்ளாக நாம் செல்லலாம். இன்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் டாக்டரின்ஸ் இல்ல, ஆனா சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு புது சிருஷ்டி இவர்களுக்கு நான் அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் நடந்து கொண்டிருக்கிற அவருடைய உண்மையான ஜனங்களுக்கு அவருடைய நினைவு கூறுதலின் நாள் அல்லது பஸ்காவினுடைய நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாஸ் ஓவர் டைம் ஃபார் காட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் டிசைபிள்ஸ், அதாவது கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு இந்த பஸ்காவின் நாட்கள் எவ்வளவு முக்கியம், இல்லாட்டி ஏன் முக்கியம், ஏன் இந்த வித்தியாசமான தலைப்பு நாம் எடுக்கணும் இன்னைக்கு? அப்ப இனி வரப்போகிற நாட்கள்ல ஒரு 7 வாரம், அதாவது 1.5 மாதம் நாம் இந்த பஸ்காக நம்மை ஆயத்தப்படுத்த போறோம். சகோதரர்கள் அனைவரும் இனி இந்த கோணத்துல தான் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. அப்ப இந்த நாட்களுக்கு ஏன் இவ்வளவு முன்னாடி இருந்துட்டு நாம ஆயத்தப்படுத்தணும், அதுதான் நம்ம இன்னைக்கு கேட்கணும். இந்த நாட்களினுடைய முக்கியத்துவம் என்ன, அவ்வளவு முக்கியமா இல்லாதா? ஏன்னா நான் ரொம்ப முக்கியமா ஒரு கேள்வியை பிரதர் ரசூலுடைய ரைட்டிங்ஸ் இருந்து கேட்கணும். பிரதர் ரசூல் சொல்லும் போது, குறைந்தபட்சம் இந்த நாளுக்கு நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்துட்டு நீங்க தயாராகும் சொல்றாரு. அப்ப குறைந்தபட்சம் 3 மாசம், நாம வந்துட்டு 1.5 மாசம் ஷார்ட்டா தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு 1.5 மாசத்தை நம்ம தியானம் பண்றோம். ஆனா பிரதர் ரசூல் இந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்துட்டு நீங்க இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதற்காக உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அந்த நாட்களுக்கு அவ்வளவு என்ன முக்கியத்துவம், இதுதான் நாம் இன்னைக்கு கேட்க போறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இது வேற எந்த ஒரு ஆழமான காரணம் இல்லாம 7ஆம் தூதன் மூலமா தேவன் இந்த 7ஆம் சபைக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுவது கிடையாது. அப்ப இந்த பஸ்காவின் நாட்கள் நெருங்க நெருங்க கர்த்தருடைய சீஷர்களுக்கு அவருடைய அடிச்சோடுகள்ல அவரை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு இந்த நாட்கள் எப்படி இருக்கும், அது ஏன் இவ்வளவு முக்கியத்துவமா வாய்ந்தது, ஏன் அந்த நாள்ல நாம் அவ்வளவு கவனமா இருந்து நம்மை நாமே கர்த்தருடைய கடைசி நாட்கள்ல தியானிச்சு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாம தியானம் பண்ணி அதன் மூலம் நம்மை நாம பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல தகுதி கூட படுத்தும். இப்போ சகோதரர் கூட ஜபத்துல சொல்லும் போது 1 பாயிண்ட் சொன்னார், அந்த அந்த நாளுக்காக எங்களை நாங்கள் தகுதிப்படுத்துறோம், நீங்க எங்களை ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க, தேவன் கிட்ட பெட்டிஷன் வச்சோம். ஆனா இந்த நாட்கள் தகுதிப்படுத்தக்கூடிய நாட்கள் மாத்திரமா? அதாவது நம்முடைய பாவங்கள் கரை திரள்களை எல்லாம் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது கர்த்தருடைய பாத்திரத்துல பங்கு பெறணும்ட்டு நம்ம கெஞ்சி ஒரு மன்னிப்பு பெற்று தகுதி உள்ளவர்களை அந்த பாத்திரத்துல பங்கு பெறணும் கண்டிப்பா. ஆனா அது மாத்திரம் தானா இந்த ஒரு நாட்களினுடைய முக்கியத்துவத்துக்கான காரணம் இல்லைங்களா? இதுதான் நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம். அப்போ இந்த நாட்களினுடைய முக்கியத்துவம் நமக்கு என்னவாக இருக்கிறது, இதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு டைட்டில், அதாவது பஸ்கா நாட்களின் முக்கியத்துவம். இப்ப கூட நம்ம பார்க்கிறோம் ஒரு சபையாக இந்த ஒரு முயற்சியில நாம வந்து நிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இன்னையிலிருந்து நாம அந்த ஒரு நாளுக்காக நம்மை நாம் தகுதிப்படுத்த போறோம், ஆனா ஒரு சபையா நிக்கிறோம். இன்னும் ஒரு சின்ன கேள்வி கேட்க வேண்டும் என்றால், சரி சபையாக நம்ம வந்து நிக்கிறோம், ஆனா ஒவ்வொரு புது சிருஷ்டியும் அல்லது கர்த்தருடைய அடிச்சு விடுகளை பின்பற்றி நடக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமும் தேவன் இந்த பூமியில நமக்கு அனுமதிக்கிற ஒரு ஒரு நினைவு கூறுதலின் நாளையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இந்த நாட்கள்ல நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும், சிந்தை மாத்திரமல்ல சிந்தைக்கு இசைந்தபடி நம்முடைய நடத்தை கூட எப்படி இருக்கணும், இது ஏன்னா அந்த நாள்ல நமக்கு என்ன மாதிரி சூழ்நிலைக்கு தேவன் அனுமதிக்க போறார், அந்த சூழ்நிலைகளை நாம ஜெயம் கொண்டவங்களா நிக்கணும்னா நாம் எப்படிப்பட்ட ஒரு கிரியைகளுக்குள்ள கூட நாம செய்யணும், இதுதான் நம்ம யோசிக்கணும். எப்படி ஒரு ஒருத்தரா சபையா மாத்திரமல்ல இன்னைக்கு சபையா ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், ஆனா இந்த பஸ்கா நாட்கள் நெருங்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு புது சிருஷ்டி மைண்ட்ல அங்க ஒரு எச்சரிப்பு குரல் நமக்குள்ள வரணும், பரிசுத்தாவி நிச்சயம் கொடுக்கும் அந்த ஒரு காரியத்துல நாம் எப்படி நாம் நிக்கணும், இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போற சில காரியங்கள். சரி, இது நாம் எப்படி நாம பார்க்க முடியும், இந்த நாள் நமக்கு எப்படிப்பட்ட நாட்கள், இந்த நாட்களை நாம் எப்படி இருக்கணும், இதை நாம் எப்படி தெரிஞ்சு கொள்றது அப்படின்னா, கண்டிப்பா நாம கர்த்தர் இயேசு கிட்ட கேட்கலாம். அதே போல அவருடைய 12 சீஷர்கள் கேட்டு கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து சரி ஒரு யூதன், அவருடைய சீஷர்கள் கூட யூதர்கள். கண்டிப்பா அவங்க கூட பிறந்ததுலேருந்து எதை ஆசரிச்சிருக்கணும், பஸ்கா ஆசரிச்சிருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து 3.5 வருஷம் அங்க அவங்களுக்கு மத்தியில் ஊழியம் செஞ்சார். அந்த 3.5 வருஷத்துல கூட சீஷர்களும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி பஸ்காவை என்ன பண்ணிருக்கணும், ஆசரிச்சிருக்கணும் கண்டிப்பா. ஆனா கிபி 33 அவங்க ஆசரிச்ச பஸ்கா வித்தியாசமாயிடுச்சு. அந்த பஸ்கா இருந்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நாள் எல்லாமே கர்த்தரை அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு முற்றிலும் வித்தியாசமான வினோதமான முக்கியமான ஒரு காலகட்டம் ஆகுது. கிபி 33 சொல்லும் போது கர்த்தர் இயேசு கடைசியா அவருடைய பஸ்காவை சீஷர்களுக்கு மத்தியில் அங்க ஆசரிக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட வருஷம் அந்த வருஷம், அந்த வருஷத்து பஸ்கா அவருக்கும் சரி அவருடைய சீஷர்களுக்கும் சரி அதற்கு முன்பதாக இருந்த பஸ்கா போல் இல்ல. அந்த பஸ்காவினுடைய நாட்கள் கர்த்தருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் சில வினோதமான அனுபவங்களை உணர்த்தி, அது மாத்திரமல்ல கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற போகிற அந்த சபை அங்கங்கள் இந்த 2000 வருஷமா அவங்களுக்கும் ஒரு சில முக்கியமான படிப்பினைகள் அந்த நாட்கள் சொல்லும். நாம் ஏன் இன்னைக்கு இந்த பாயிண்ட்ல சப்ஜெக்ட் நாம பார்க்கணும், நம்ம வேற எது வேணா எடுக்கலாம். நாம பஸ்காவினுடைய நிழலும் பொருளும் என்ன, அதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய பாடங்கள் என்ன, எல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா நாம் ஏன் இன்னைக்கு இந்த பஸ்காவினுடைய நாட்களையே நாம முக்கியம் நாம இன்னைக்கு தியானிக்கணும். பிரதர் ரசூல் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையே நாம் இன்னைக்கு தியானிக்கணும். 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க சொல்லுங்க, அதுக்கு உள் நோக்கம் அங்க என்ன. ஏனென்றால் இன்னைக்கு சத்தியம் அறிஞ்ச நம்மிடத்திலேயே சகோதர சகோதரிகளே அந்த ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லை. இந்த நாட்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வு, இது எப்படிப்பட்ட நாள், நமக்கு ஒரு வருஷத்துல 12 மாசம், பிரதர் 3 மாசம் சொல்லிட்டாருன்னா மத்த 9 மாசத்துக்கும் இந்த 3 மாசத்துக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு பஸ்கா டு இன்னொரு பஸ்கா எடுத்தீங்கன்னா 12 மாசம். ஆனா அவர் சொல்றார் அந்த பஸ்கா வரக்கு முந்தின 3 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துருங்க, தியானத்துக்குள்ள போயிடுங்க, செப்பரேட் ஆயிக்கோங்க, உங்களே நீங்களே வருத்தி கொள்ளுங்க, நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 3 மாசம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு இது சாதாரண மாசம் இல்ல, சாதாரண காலம் இல்ல, ஒரு விசேஷமான காலம். ஏன் இந்த காலம், இதுதான் நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம். சரி, இது எப்படி நாம இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு கொள்ள முடியும்னா, நம்ம போறோம் கிபி 33 கர்த்தர் இயேசுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் இருந்த அந்த பஸ்கா, அந்த பஸ்கா நாட்கள்ல அவங்களுக்கு சில வினோதமான விஷயங்கள் அங்காயிடுச்சு. ரொம்ப முக்கியமா நம்ம சீஷர்களை கவனிக்க போறோம். அந்த பஸ்காவினுடைய நாட்கள் ஆரம்பமாகும் போது சீஷர்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் அங்க நாம பார்க்கணும். ஆனா அது வரைக்கும் நீங்க நாம் யோசிச்சு பார்த்தோம்னா சீஷர்கள் இஸ்ரேல் ஜனங்கள்ல ரொம்ப பிரபலமானவங்க. ஏன்னா ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முந்தி ஒரு மனுஷன் இஸ்ரேல்ல வந்துட்டு ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தார். அவருடைய அற்புத அடையாளங்கள், அவருடைய போதனைகள், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மனுஷன் பேசி யாருமே கேட்கல இஸ்ரேல் தேசத்துல. என்னென்னமோ அற்புதங்கள் செய்யறார், என்னென்னமோ ஆச்சரியமான உபதேசங்கள் பண்றார், அது வேற யாரும் இல்ல நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்போ அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்குமோ, முக்கியத்துவம் அல்லது ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு பிரபலமானவராக இருந்திருப்பாரோ, அது போலவே தான் அவர் ஞாபகத்துக்கு வந்த உடனே ஜனங்களுக்கு எல்லாருக்கும் யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா அவரோடு கூட இருந்த சீஷர்கள். சீஷர்கள் முழுவதும் அனுபவிச்சாங்க அந்த 3.5 வருஷம். நாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கே உரிய ஒரு கணம் அவங்களுக்கு எல்லா ஜனங்கள்கிட்டையும் கண்டிப்பா இருந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து செஞ்ச எல்லா அற்புதங்களையும் பக்கத்துல இருந்தே பார்த்திருக்கணும். ஏதோ அவர் கூடயே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கணம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்திருக்கணும், ரொம்ப திருப்தியா இருந்திருக்கணும், ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்கணும். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்துல சொல்லும் போது நீங்க சாதாரணங்க இல்ல, நான் என்னுடைய ராஜ்யத்துல வரும்போது 12 சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்து எல்லாரையும் நியாய தீர்ப்பீங்க சொல்லும் போது சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கணும் நினைச்சு பார்க்கணும். அந்த தாட், அந்த ஒரு நம்பிக்கை அவங்கள உயர்ந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருக்கும், மனதளவுல ரொம்ப பூரிச்சு போய் சந்தோஷமா இருந்திருக்கணும் அவங்களுக்கு. இப்படித்தான் இருந்துச்சு 3.5 வருஷம். ஆனா இந்த பஸ்காவின் நாட்கள் ஆரம்பிக்கும் போது, இந்த பஸ்கா முக்கியமா 33 அந்த வருஷத்துல நடந்த பஸ்கா அவங்களுக்கு சாதாரண பஸ்காவா இருக்க போறது கிடையாது. அது அவங்களுக்கு தெரியல, சீஷர்களுக்கு அவங்களுக்கு தெரியவே இல்லை. இதே சீஷர்கள் பத்தி கர்த்தர் இயேசு என்ன வசனம் சொல்றாருன்னா, அவருடைய சர்டிபிகேட், கர்த்தர் இயேசுனுடைய சர்டிபிகேட் என்னன்னா, வசனம் நீங்க படிக்கலாம் லூகா 22 அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வசனத்தில் நாம படிக்கிறோம், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நினைச்சு பாருங்க, கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்கள் பத்தி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அந்த சர்டிபிகேட் என்னன்னா, எனக்கு என்னென்ன சோதனைகள் இந்த மூன்றரை வருஷம் நேர்ந்ததோ அந்த எல்லா சோதனைகளையும் முதல் பாயிண்ட் என்னன்னா, நீங்க என்னோடு கூட இருந்தீங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த சோதனையில நீங்க என்ன கூட பண்ணீங்க, நிலைச்சு இருந்தீங்க. புரியுதுங்களா அந்த வசனம்? கர்த்தர் இயேசு சொல்றா சீஷர்கள் பத்தி, எனக்கு வந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருந்து அந்த சோதனைகளின் மத்தியில நிலைத்து இருந்தவர்களும் நீங்களே. அப்படின்னா நீங்க மாத்திரம் தான். அப்படிப்பட்ட சீஷர்கள் இனிமேல் அப்படி இருக்க போறது இல்ல. சீஷர்களுக்கு இவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுக்கிறார் கர்த்தர் இயேசு. சீஷர்கள் அவ்வளவு ரொம்ப சந்தோஷமான தருணங்களை அவங்க அனுபவிச்சாங்க அந்த மூன்றரை வருஷத்துல. ஆனா அந்த வருஷத்தின் பஸ்கா நாள் ஆரம்பிக்கும் போது அந்த நிமிஷத்துல இருந்துட்டு இவ்வளோ சந்தோஷம் ஆசீர்வாதத்தின் நினைவுகள்ல நம்பிக்கைகள் இருந்த சீஷர்கள், இவ்வளோ சோதனைகளை கர்த்தரோடு கூட நின்று நிலைச்சிருந்த சீஷர்கள், இனி அவங்க வித்தியாசமாக போறாங்க. அவங்களுக்கு வினோதமான அனுபவங்கள் தேவன் அனுமதிக்க போறார். அந்த பஸ்கா அவங்க லைஃப்ல மறக்கவே மாட்டாங்க. இனிமேல் அவங்க உயிரோடு இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தரோட இருந்த அந்த பஸ்காவின் நாட்கள் அவங்க மறக்க போறதே இல்லை. அவ்வளோ முக்கியமான சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிற சில பகுதிகள் பரிச்சயமான வசன பகுதிகள் தான். ஒரு நான்கு ஐந்து பகுதிகள் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா என்ன நோக்கில நாம பார்க்கிறோம்னா, அந்த பஸ்காவின் நாட்களில் சீஷர்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள், அந்த அனுபவங்கள்ல ஒரு ஒருத்தரும் எப்படி இருந்தாங்க, ஒட்டுமொத்த சீஷரும் சரி, பனிரெண்டு பேரும் சரி, சில தனிப்பட்ட சீஷர்களும் சரி, எப்படிப்பட்ட சில வெளிப்பாடுகள் கிரியைகள் தங்களுடைய வாழ்க்கையில அவங்க காண்பிச்சாங்க, இதுதான் நம்ம பார்க்கிறோம். அவைகள் பார்க்கும் போது இன்னைக்கு கடைசி நாட்கள் இருக்கிற நாம் கூட உண்மையிலே இந்த பஸ்காவின் நாட்கள் நாம் நெருங்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஒலிக்க வேண்டிய அந்த எச்சரிப்பு குரல் என்ன, அந்த குரலுக்கு நாம செவி சாய்த்து நம்மை நாம் இந்த நாட்கள்ல எப்படி தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும், ஒரு ரொட்டின் மாதிரியா இல்ல தன்னிச்சையா சில விஷயங்கள் நமக்குள்ள வரும், தன்னிச்சை செயல்கள் நமக்குள்ள நிறைய இருக்கு. அது போல ஒரு புது சிருஷ்டியா இருக்கும் போது இந்த புது சிருஷ்டிக்கு நிறைய தன்னிச்சை செயல்கள் இருக்கு. அவங்க இன்ஸ்டன்டா சில விஷயங்கள் செய்யணும், செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பஸ்காவின் நாட்கள்ல இவர்கள் போய் நிக்க வேண்டிய மனநிலை ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளை இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப நாம பார்க்கலாம், அந்த கிபி 33ல யூதர்களுடைய பஸ்கா சமீபம் ஆயிடுச்சு. நமக்கு தெரியும் கர்த்தர் சீஷர்கள்கிட்ட சொல்றார், நாள் பஸ்காவின் நாள் ரொம்ப சமீபமாயிடுச்சு, நீங்க போய் எனக்காக என்ன பண்ணுங்க, பஸ்காவை ஆசரியுங்க சொன்னார் இல்லைங்களா, ஏற்பாடு பண்ணுங்க. வசனம் லூக்கா 22 அதிகாரம் 7-8 வசனம் நாம படிக்கும் போது, ஆமாம், அப்போ அந்த நாள் வந்தாச்சு. இது வரைக்கும் தான் நம்ம சொன்னோம், சீஷர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க, நல்ல நம்பிக்கையில் இருந்தாங்க, சோதனைகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று மேற்கொண்டு ஜெயம் கொண்டவங்களா இருந்தாங்க இது வரைக்கும். ஆனா இப்ப இந்த பஸ்கா வந்திருக்குது, கடைசி பஸ்கா. அப்ப கர்த்தர் சொல்ற, நம்ம போய் பஸ்காவை ஆசரிக்கலாம், எல்லா ஏற்பாடு கூட நீங்க பண்ணுங்க. அப்ப நமக்கு தெரியும், அவர் நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தருடைய மேல் வீட்டினுடைய அறையில அந்த மேஜைகள்லாம் ஏற்பாடு பண்ணி நம்ம 12 பேரும் அந்த பஸ்காவை ஆசரிக்க எல்லா ஏற்பாடுகள் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்க போய் அதே போல அந்த மேல் வீட்டுல அங்க வந்துட்டு அந்த ஒரு ஏற்பாடெல்லாம் அங்க செய்யறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நம்ம பரிச்சயமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா அவைகளுக்குள்ள இருக்குது நமக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை அவங்களுடைய நிலைமை ஒரே மாதிரி தான் இருக்கு, பேரலல். அந்த விஷயத்துல நாம அதே சிந்தைக்குள்ள வரணும் சகோதர சகோதரிலே, அதுக்காகத்தான் இந்த பகுதியை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி மேஜையெல்லாம் போட்டுட்டு, ஆனா அப்போ கர்த்தருடைய மனநிலை வித்தியாசமா இருந்திருக்கும், 12 சீஷர்களுடைய மனநிலை முற்றிலும் வித்தியாசமா இருந்திருக்கும். ஒருவேளை நம்ம இல்ல, இப்ப நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தேவன் கிருபையில தெரிஞ்சிருக்கும் போது நாம் யாராவது அந்த தருணத்துல இருந்தோம்னா இயேசு கிறிஸ்துட்ட என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு தேவனுடைய திட்டத்துல முக்கியமான வேலையை செய்ய வேண்டிய தருணம் வந்து அதுக்கு தன்னை தயார்படுத்திட்டு இருக்கிறார். அது நமக்கு தெரியும், இப்ப இங்க நமக்கு தெரியும். இதே நாம் அங்கிருந்தோம் என்ன சொல்லிருக்கோம், நம்ம இயேசு கிறிஸ்துட்ட ஏதோ ஒரு அரவணைப்பு இல்லாட்டி ஒரு ஷேக்கன் கொடுத்து அவருக்காக ஜெபம் பண்ணி இல்லாட்டி அவரை உற்சாகப்படுத்தி ஏதோ ஒரு ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, அவர் செய்ய போற காரியம் இவ்வளவு பெரிய காரியம்னு இன்னைக்கு நமக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு சரிங்களா. ஒருவேளை நாம் அங்கிருந்து அப்படித்தான் ஏதாவது செஞ்சிருப்போம், ஆனா அது நடக்கல. சீஷர்களுக்கு அந்த ஒரு அறிவு அங்க இல்ல. அவங்க என்ன சண்டை போட்டிருக்காங்கன்னா, சரி ராஜ்யத்துல நீ பெரியவரா இல்ல நான் பெரியவரா, அவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் தாட் இருக்கு, இந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு சிந்தை இருக்குது, இந்த மாதிரி தான் அவங்க. ஆனா அது எப்பேற்பட்ட சூழ்நிலையை சீஷர்களுக்கு தெரியல. ஆனா பாருங்க ஒரு பாயிண்ட் பேசிட்டு இருக்காங்க, நீ பெரியவனா நான் பெரியவன் அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி இப்ப என்ன நம்பிக்கை இருக்குது, ரொம்ப ஆச்சரியம். ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் ராஜாவா காமிச்சார் இஸ்ரேல்ல, எல்லாம் சொன்னாங்க ஓசனா 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 சொன்னாங்க. சீஷர்களுக்கு அப்படியே அவங்களுடைய கனவுகள்லாம் நினைவாகிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் அவர் ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணிடுவார், நீ பினான்ஸ் மினிஸ்டர் நான் வந்துட்டு அந்த மினிஸ்டர் சொல்லிட்டு இல்லைங்களா. அப்போ நீங்க பெரியவங்களா நான் பெரியவன், அப்போ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு முன்னாடி அங்க இருக்குது. கத்திரியேசு எல்லாம் பாக்குறார், பார்த்துட்டு தான் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்குது இந்த பஸ்கா. இது போல் இதுக்கு முன்னாடி இந்த பஸ்கா போல் சீஷர்களுக்கு அங்க இருக்க போறது இந்த ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் அவங்களுடைய முழு அனுபவங்களை அங்க மாற்றுறது நம்ம பாக்குறோம். சீஷர்களுடைய நிலைமை தலைகீழா மாறுது அங்க பாக்குறோம். கத்திரியேசு சொல்றார் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, நீங்க வசனம் 22 அதிகாரத்திலேயே லூக்காவில் 21 வசனம், பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. சீஷர்கள் ரொம்ப சந்தோஷமா ராஜ்யத்தின் நினைவுகள்ல பூரிச்சு போய், நீங்க அப்படி இருப்பீங்களா நான் இப்படி இருக்கீங்களா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வார்த்தை எப்படி அவங்களுடைய காதல போய் இறங்கிருக்கும் நாம யோசிக்கணும். இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட இங்க இருக்குது. இது அந்த வார்த்தை சீஷர்கள் நிலைமையிலிருந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஷாக் ஆயிப்பாங்க. என்ன பேசுறார் கர்த்தர் இயேசு, நாம அவரை காட்டி கொடுப்போமா, அப்படி காட்டி கொடுக்கிறவர் நமக்குள்ள ஒருத்தரா. முதல்ல ஒரு ஆச்சரியம் வந்திருக்கும், ஆனா அதுதான் உண்மைன்னு. இப்ப நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன அதிர்ச்சியான கேள்வினா 23வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க சொல்லல, அவங்க மனநிலையை நம்ம படிக்கணும். ஒரு ஒரு சூழ்நிலையிலும் சீஷர்களுடைய மனநிலை எந்த மாதிரி நிலைமைக்கு போயிருக்குது. வசனம் இதே வசனம் நீங்க மத்தேயு 26:22 படிச்சீங்கன்னா, பாருங்க இப்ப அவங்க மனசு என்ன ஆயிடுக்குது, ஆமா இப்பதான் ஆயிடுக்கு அவங்களுக்கு வினோதமான அனுபவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மனது துக்கம் ஆயிருக்கிறாங்க, துக்கம் ஆயிட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அது நானோ அது நானோ, நான் தான் காட்டி கொடுக்கணும், ஒருவேளை நானா ஒருவேளை நானா. 12 பேரும் இயேசு கிறிஸ்துட்டு இந்த கேள்வி கேட்டுடுக்கணும். அவங்க கேட்கும் போது அவங்க மனசுல என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் மிகுந்த துக்கம், துக்கம் இல்ல அவங்க மிகுந்த துக்கம் ஆயிருக்கிறாங்க. எல்லாம் நிறைவேற வேண்டிய தருணத்துல என்ன கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாரு நினைச்சு பாக்கணும். அந்த சூழ்நிலை தான் அவங்களுக்கு முன்னாடி கண்ணில் கொண்டது நம்ம வைக்கிறோம். இது வரைக்கும் சீஷர்களுடைய அனுபவம் எப்படி, அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தருணங்கள் எப்படி, ஆனா இனிமேல் அவங்களுக்கு தேவன் அனுமதிக்க போற தருணங்கள் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த தருணங்கள் அவங்க மேற்கொள்றதுக்கு அவனால் முற்றிலும் முடியாத ஒரு சில தருணங்கள் சில அனுபவங்கள் தான் தேவன் கொடுக்குறாங்க. இப்படி சொல்லிட்டாரு, நீங்க தான் ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்க போறீங்க, அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். ரொம்ப அமைதியா அங்க கத்திரையே சொல்றார், கேட்டவொன்ன மிகுந்த துக்கம், அது நானா இருக்குமோ அது நானா இருக்குமோ அது நானா இருக்குமோ. அப்போ இந்த மாதிரி அவங்க எல்லாம் கேக்குறாங்க. நினைச்சு பாக்கணும், ராஜ்யத்துல நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு முன்னாடி இருக்கும் போதே, ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில அனுபவங்கள் கொடுக்கறோம். ஃபர்ஸ்ட் அனுபவம், எனக்கு உங்கள யார் உண்மையா இருப்பீங்க உண்மையா இருக்க மாட்டீங்கிற ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல சொல்லிட்டார், ஒருத்தர் என்ன காட்டி கொடுக்க போறார், அவர் உங்கள தான் இருப்பார். அப்ப இது நீங்க ஜஸ்ட் நீங்களே புரிஞ்சுக்கொள்ளணும், என்ன நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க, என்ன மனநிலையில இருக்கிறாங்க. ஆனா இப்ப கர்த்தர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன, ரொம்ப யோசிச்சுட்டு மன துக்கத்துல தான் அவங்க கேட்கறாங்க. இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, இப்ப முன்னாடி அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கர்த்தர் முன்னாடி இருக்கிறார், உங்கள எனக்கு ஒருத்தர் உண்மையா இருக்க போறது இல்ல. இது சொன்ன உடனே யாரோ ஒருத்தர் தான் இருக்க போறது இல்ல, ஆனா 12 பேருக்குள்ள என்ன மனசுல, நான் உண்மையா இருப்பனா இருக்க மாட்டேனா, குழப்பம் குழப்பம் மாத்திரம் இல்ல அதிர்ச்சி கலந்த குழப்பம், நம்பவே முடியல நான் உண்மையா இருக்க போறேனா இல்லையா, ஒருவேளை நான் காட்டி கொடுத்துருவேனா என்ன அறியாமலே கர்த்தர்கிட்டயே கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த சூழ்நிலை தான் அங்க அவங்களுக்கு முதல் முதல்ல அங்க வைக்கிறாங்க. இந்த பஸ்காவினுடைய நாட்கள் துவங்கும் போது அங்க நம்ம பார்க்கும். அதுக்கப்புறம் விசேஷமான சில போதனைகள் அந்த மேஜையில இருந்து தான் கர்த்தர் இயேசு சொல்றார். அவங்களுக்கு திராட்சை கொடி பத்தி பேசுறாரு, இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறாரு. ரொம்ப முக்கியமா ஒரு உங்கள ஒருத்தர் தலைவனா இருக்கணும்னு நினைச்சிட்டா நீங்க என்ன பண்ண வேணும், அருமையான எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அவர் செஞ்சு காமிச்சார். நீங்க தலைவன் நினைக்கிறீங்க, ஆனா நான் உங்களுக்கு என்ன காரியம் செஞ்சிருக்கிறேன், அப்போ உங்களுடைய தலைவன் நானே இது செஞ்சேனா, அப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தாழ்த்தி காமிக்கணும், அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவங்களுடைய பாதங்களை அவரு அங்க கழுவி அங்க காண்பிச்சார். விசேஷமான போதனை, விலையேற பெற்ற போதனை அவங்களுக்கு அங்கதான் கிடைச்சது. இப்படி எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும் போது அப்போ மறுபடியும் கர்த்தருக்கு மனசுல சில கஷ்டங்கள். அப்ப அவர் சொல்றாரு, மேய்ப்பன விட்டுவேன், வந்த என்ன ஆகும், சிதறடிக்க போறோம். சொல்றாரு வசனம், இன்னைக்கு ராத்திரி என்ன கொண்டு நீங்க எல்லாரும் என்ன போறீங்க. இந்த வார்த்தை கேட்கும் போது அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் யோசிக்கணும். இப்போ நாம எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் ராஜ்யம் ஆயிடும் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா இவர் சொல்ற வார்த்தைகள், இன்னைக்கு நைட்டு என் நிமித்தம் நீங்க எல்லாம் என்ன போறீங்க, இடரல் ஆக போறீங்க. இப்ப சீஷர்களுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கிறத நம்ம கவனிக்கணும். முதல்ல துரோகி ஒருத்தர் நமக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னார், தாங்கவே முடியல. ஆனா அதுதான் உண்மை, அது நானா நீயான்னு தான் கேள்வி. இப்போ என் நிமித்தம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா என்ன போறீங்க, இடரல் அடைய போறீங்க, எல்லாம் சிதறடிச்சுட்டு ஓட போறீங்க. சொல்லும் போது பேதுரு தான் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டார். ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னா 22 வசனம் நீங்க படிங்க, 33 வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். இல்லைங்களா, அப்ப நீங்க எல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சிட போறீங்க சொல்லும் போது, பேதுரு அவரு சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லும் போது அவருடைய மனசுக்குள்ள இருக்க வேண்டிய நினைவுகள் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், படிக்கணும். காவலானாலும் சரி சாவானாலும் சரி, யார் உங்களை விட்டு போயிட்டாலும் சரி, நான் உங்களை வீட்டை என்ன பண்ண போறது இல்ல, நான் போக போறதே இல்ல, உங்க கூடயே நான் அங்க இருக்க போறேன். ஏன்னா நீங்க அவர் அவருடைய பேச்சுல என்ன வீக்னஸ் தெரியுது, வைராகியமா சொல்றார், ரொம்ப தைரியமா ஒரு வார்த்தை சொல்றார், கர்த்தருக்காக நான் உங்க கூட தான் இருப்பேன் சாவர வரைக்கும். இதுல ஏதாவது வீக்னஸ் தெரியுதா, பலவீனம். ஆனா ஆரம்பிச்சாச்சு பலவீனம், இனி சுஷீஷர்களுக்கு வித்தியாசமான அனுபவம் தான். இங்க ஒரு பலவீனத்துக்கு தள்ளப்பட்டாச்சு. இப்ப பேதுரு இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகள் சொல்றார், முதல்ல உங்களுக்குள்ள ஒரு துரோகி, நீங்க எல்லாரும் இடரடாக போறீங்க, இடரடைய போறீங்க, நீங்க எல்லாம் என்னை விட்டு ஓட போறீங்க சொல்லும் போது, இந்த வார்த்தைகளே இப்போ பேதுருவ ஒரு தவறு செய்ய தூண்டுது. தவறு செய்யறார், என்ன செய்யறாருன்னா, ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் காவலானாலும் சரி சாவானாலும் சரி கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் உங்க கூட. இங்க என்ன பலவீனம் தெரியுது உங்களுக்கு, இந்த வார்த்தையில பலவீனம் தெரியுதா இல்லையா, தெரியுது. என்ன பலவீனம், இங்க செல்ஃப் கான்பிடன்ஸ், ரொம்ப தைரியம். அந்த தைரியம் வந்துட்டு அது ரொம்ப பலவீனம், ஏன்னா நமக்கு யார் மேலதான் தைரியம், நம்பிக்கை இருக்கணும், யார் மேல இருக்கக்கூடாது, நம்ம மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது, முழு நம்பிக்கை தேவன் மேல அங்க இருக்கணும். ஆனா இங்க பேதுரு அந்த அவருடைய அங்க இருந்த அங்க ஆரம்பிச்ச அந்த சூழ்நிலைகள் பேதுருவை இந்த தவறு செய்ய அங்க தூண்டுது பாக்குறோம். இப்போ பேதுரு பேசும் போதே அவர் தப்பு செய்யறது அவருக்கு அங்க தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசின ரெண்டு வார்த்தைகள் இங்க பேதுரு வந்திருக்கு. அப்போ சொல்லும் போதே அப்போ கர்த்தர் இயேசு சொல்றார், வசனம் படி நீங்க 31 வசனம்ல, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கணும்னா, வசனம் இங்க உங்களை வருது அப்படித்தான் இல்லைங்களா. 31 வசனம், இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை. ஆனா இது எப்படி இருந்திருக்க வேண்டும்னா, அங்க உங்களுக்கு பதிலா உன்னை வந்திருக்கும். ஏன்னா பின்வசன பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாருன்னா, நானோ உன் விசுவாசம் இல்லைங்களா. அப்ப இந்த சோதனை உண்மையிலேயே சீஷர்களுக்கு எல்லாம் வரப்போதுதான். ஆனா ரொம்ப ஸ்பெஷலா சீஷர்கள்ல கர்த்தருடைய பார்வையிலே ஒருத்தர் மாற்ற போறாரு இந்த நாட்கள்ல, அது யாருன்னா சீமோன் பேதுரு. பேதுரு இந்த மாதிரி வார்த்தை நீங்க சொல்லிருக்கிறீங்க, ஆனா இனிமேல் என்ன நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு, ரொம்ப தைரியமா சொன்னீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் மேல இருந்த அன்பு தான் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா இனிமேல் என்ன நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு, சீமான் உங்களுக்கு தெரியுமா, அதான் கேக்குறாரு, என்ன சொல்றாரு, கோதுமைய சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுட்டான். ஸ்பெஷல் லைசன்ஸ் கேட்டார், கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? சாத்தானுக்கு. புடைக்கிறது சொல்லும் போதே ஒரு நல்ல விஷயம் இல்லீங்களா? அப்போ கர்த்தர் இயேசு கூட இரண்டாம் அருகில் வந்துட்டு அவருடைய கோதுமை மணிகளை பிரிச்சு எடுத்து அவர் கூட புடைக்கிறார். ஆனா அது கர்த்தர் புடைக்கிறது. கர்த்தர் புடைச்சார்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இந்த உலகத்துல இருந்துட்டு பிரிச்சு தம்மிடத்துல சேர்க்கறது. ஆனா இங்க சாத்தானுக்கு ஸ்பெஷல் அனுமதி எதுக்கு தெரியுங்களா? புடைக்கிறதுக்கு. சாத்தான் புடைச்சா என்ன பண்ணுவார்? உலகத்துல இருந்து நம்மளை பிரிச்சு கர்த்தரை ஒப்பு கொடுப்பாரா? இல்ல, கர்த்தர்கிட்ட சேர்ந்து இருக்கிற அவங்களை புடைச்சு வெளிய அனுப்புறது. இங்க ஒரு செப்பரேஷனுக்கு அனுமதி, இங்க ஒரு பிரிவுக்கு ஒரு அனுமதி பஸ்கா நெருங்கி இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, பேதுருவை கர்த்தர் இயேசுவினிடத்துல கர்த்தர் இயேசு கிட்ட இருக்கிற அன்புல இருந்து அவர் கூட இருந்து ஊழியம் செய்யறதுல இருந்து பிரிச்சு குழப்பம் கோபம் வியாகுலம் சரிங்களா, இன்னும் பர பில பலவீனங்கள் இதுக்குள்ளையெல்லாம் பேதுருவ அனுபவிச்சு பிரிச்சு போறதுக்கு அங்க அனுமதி. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, உன்னை வந்துட்டு சுலக்கினால புடைக்கிறது போல சாத்தான் புடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் அதிகாரி கேட்டுட்டார் அதிகாரம், அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பேதுருக்கு இந்த வார்த்தையினுடைய வெயிட் அங்க தெரியல. அவர் மறுபடியும் சொல்றாரு, வசனம் நீங்க படிங்க, மறுபடியும் இந்த வார்த்தை சொல்றாரு, நான் சாவிலும் உன்னை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து கிளியரா தெரிஞ்சிச்சு, இனிமேல் கடந்து போற ஒரு ஒரு நிமிஷமும் பேதருக்கும் சரி அவருடைய சீஷர்களுக்கும் சரி சாதாரண நிமிஷங்கள் கிடையாது சரிங்களா. அதுல ரொம்ப விசேஷமா பேதுருவை உடைச்சு எடுக்க போறாரு சாத்தான். எப்படியோ கர்த்தர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் இனிமேல் நடக்க போகுது பேதருக்கு எல்லா விஷயம். அந்த தருணத்துக்கு, அந்த தருணம் உண்மைங்கறத சொல்லிட்டு, அந்த தருணத்துக்காக பேதுருவை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தயார்படுத்துற. கிளியரா சொல்லிட்டாரு, நீ விழுந்து போயிடுவ, ஆனா உன் விசுவாசம் கெட்டு போகாத படிக்கு நான் என்ன பண்றேன் உனக்காக. இதுதான் அங்க பேதுருக்கு இருந்த மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தை. நான் உனக்காக என்ன பண்ணிட்டேன் ஜெம், உனக்கு நிச்சயம் ட்ரையல் இருக்கு பேதுரு சரிங்களா, ஆனா நான் உனக்காக ஜெம் பண்ணிட்டேன். அதனால நீ என்ன சொல்றாரு அவரு, நீ குணப்பட்ட பின்பு. அப்ப அதுக்கு மேல அவர் என்ன ஆவார் கண்டிப்பா சீக்காயிடுவார் கன்ஃபார்ம் வசனத்துல. நீங்க நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியல நீங்க இருக்கிற சூழ்நிலை சரிங்களா, ஆனா நீ போயிடுவ, ஆனா உனக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கிற, அதனால நீ என்ன ஆவ, போயிட்டாலும் குணமாயிடுவ. குணமானதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, உன் சகோதரர்கள் என்ன பண்ண, ஏன்னா உனக்கே இந்த நில உன் சகோதரர்களுக்கு ரொம்ப மோசம், நான் உன்னையும் மாத்திரம் செலக்ட் பண்றேன் ஏன்னா உனக்கு விசேஷமானது இருக்க போது எல்லாமே, ஆனா நான் உனக்கு குணப்படுத்திடுறேன், நீ உன் சகோதரர்கள் என்ன பண்ணி எங்க திரும்ப அங்க குணப்படுத்து. இதுதான் அங்க சொல்றாரு. அப்ப மறுபடியும் பேதர் இப்படி சொல்ல போத்தா மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, இப்போ கன்ஃபார்மா சொல்றாரு டைம் பீரியடு. வசனப்பட்சம்னா 34 அவர் அவனை நோக்கி, பேதுருவே இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 மறுதளிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னும் கன்ஃபார்ம் பண்றார் பேதுரு, இல்ல பேதுரு காலையில் சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடுவ, நான் கன்ஃபார்ம் பண்றேன் பேதுரு நீ போயிடுவ, என்னை விட்டு போயிடுவ, என்னை மறுதளிக்க போற சேவல் கூவுறதுக்கு முன்னாடி பர்டிகுலரா சொல்றாரு. இப்போ உண்மையிலே பேதுரு என்ன பண்ணிடுக்கணும், உஷாராயிருக்கணும் தன் இருதயத்துல. அதுதான் அவர் செஞ்சிருக்கணும், அங்க உண்மையில ஒரு உஷாராயிருக்கணும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புனான். ஆனா பேதுருக்கு அது மைண்ட்ல போவே இல்லை. இங்க பேதுருவுடைய பலவீனம் ஒன்னு வெளி 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 வெளிக்கொண்டு வர காண்பிக்கும். என்னன்னா அவருக்கு தன் மேல என்ன இருக்கு, ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு. நான் மாட்டேன், நான் சாவ வரைக்கும் அவங்க கொடுத்தா வருது. ஆனா இப்ப கொஞ்சம் யோசிங்க நீங்க, நம்ம உங்களுக்கு நம்ம மைண்ட்ல இப்ப கொண்டு வந்து வைக்க வேண்டிய விஷயம், இந்த ரூம்குள்ள அவங்க என்டர் பண்ணும் போது சீஷர்களுக்கு இருந்த மனநிலை என்ன இல்லைங்களா? எவ்வளவு கனம், எவ்வளவு மகிமை, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம் வச்சு. ஆனா இந்த ரூம்குள்ள என்ட்ராய் மேஜையில உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன, அந்த வார்த்தைகளின் நிமித்தம் அவங்களுடைய மனநிலை என்ன, எப்படி எல்லாம் அவங்களுடைய மனநிலை எங்க பாதிக்கப்படுது. இப்ப அவங்க முழுக்க முற்றிலும் வித்தியாசமான சீஷர்கள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இனிமேல் நாம என்ன பண்ண போறோங்கிறது தெரியல. அவங்க செய்த காரியங்கள் கூட பார்த்தா அவங்க பண்றது என்னன்னு தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா நமக்கே தெரியல இல்லைங்களா. கண்டிப்பா பாக்குறோம் அவங்களுக்கு தெரியாம என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறது தான் நம்ம அங்க கவனிக்கணும். ஏன்னா இப்போ மேல் அறையில இருந்து அப்படியே கீழே இறங்கி எங்க போறாங்க, அவங்க கெட்சமனையை போறாங்க. அப்ப கெட்சமனையை போகும்போது 11 என்ன பண்ணிட்டாரு, தூரத்திலேயே வெளியே நிறுத்திட்டு சரிங்களா. அப்புறம் 3 மாத்திரம், யோவானு யாக்கோபு ரொம்ப முக்கியமா யார், பேதுரு. பேதுருவையும் கூட்டிட்டு அங்க கெட்சமனைக்கு அங்க வர்றாரு. அப்போ கெத்செமனேல அவர் ஜபிக்க போறார், அது நமக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப கதறலத்தோடும் வியாகுலத்தோடும் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணிட்டு அவர் முதல் முறை ரிட்டர்ன் ஆகி வந்து பார்க்கும் போது இங்க மூணு பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, இது இன்னொரு விஷயம். என்ன நடக்க போது கிளியரா சொல்லிட்டு இருக்கிறார், இந்த நைட் என்னால் நீங்க என்ன ஆவீங்க, எல்லாரும் இடரல் ஆவீங்க சொன்னார். ஜபம் பண்ண போகும்போது கூட என்ன சொல்லிட்டு போறாரு, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க, நானும் போய் அங்க போய் ஜபம் பண்ணிட்டு வரேன் சொன்னார். ஆனா போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரிட்டர்ன் ஆகுறாரு, மூணு பேர் என்ன எடுக்கிறாங்க, என்ன பலவீனம் அங்க வெளிக்கொண்டு வந்து காமிக்கிறாங்க இல்லைங்களா. அப்படி பலவீனம், அது என்ன பலவீனம்னா, அது ஒரு மாம்ச பலவீனம். இப்ப சீஷர்களுக்கு இப்ப கர்த்தர் பேசின அந்த வார்த்தை மனசுக்குள்ள பெரிய சோகம் கொண்டு வந்தாச்சு, பெரிய அதிர்ச்சி கொண்டு வந்தாச்சு சரிங்களா. நீங்க எல்லாம் இடரடைய போறீங்க, இன்னும் மனசுல நொந்து போயிட்டாங்க சரிங்களா. விசேஷமா பேதர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தை. இப்ப இவங்களுடைய தூக்கத்துக்கு பிரதர் ரசல் கமெண்ட் எழுதும் போது அவங்க ஏன் தூங்கிட்டாங்கன்னா, சும்மா தூங்கலையா, மனசுல அந்த அளவுக்கு துக்கம் தாக்கி இருக்காங்க, அந்த துக்கத்தை அவங்களால மேற்கொள்ள முடியல. இப்பதான் கருத்தை சொல்லிட்டு போனா, கொஞ்சம் விழிச்சிருந்து ஜபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜபம், எனக்காக மாத்திரம் இல்லப்பா, உங்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க, ஆனா விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. அதுதான் அவங்க செய்திருக்கணும், செய்யல செய்யலன்னு அவங்களுக்குள்ள என்ன பலவீனம் அங்க வருது நான் பாருங்க. இப்ப ஒரு மாம்ச பலவீனம் அவங்களை மேற்கொண்டுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்க தூங்கிடுறாங்க. இது சாதாரணமா தெரியும், ஆனா இது இன்னைக்கு நமக்கு வந்துட்டு சில பாடங்கள் இருக்கு சரிங்களா. இந்த நாட்கள்ல நமக்கு என்னென்னலாம் நடக்கும் சரிங்களா. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது கூட பாருங்க, கர்த்தர் வந்துட்டு யோவான் பார்த்து சொல்ல, யோவான் என்ன யோவான், அதுக்குள்ள தூங்கிட்டீங்க, கொஞ்சம் முடிச்சிருக்க மாட்டீங்களா, இல்லாட்டி யாக்கோவு சொல்லல, யார பார்த்து பர்டிகுலரா கேக்குறாரு, பேதுரு வசனப்படிங்க நீங்க. அது 26 அதிகாரம் மத்தேயு 40 வசனம் படிங்க. மத்தேயு 26:40.
பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
ஆமாம் படிங்க,
பேதுருவை நோக்கி
பாருங்க, பேதுருவை நோக்கி பர்டிகுலரா, ஏன் பேதுருவை நோக்கி அவர் சொல்லணும், இங்க சொன்னாரு இல்லீங்களா, உங்க மேஜையில இருக்கும் போது பேதுருவே உன்னைய புடைக்கிறதுக்கு சாத்தானு என்ன பண்ணிட்டாரு, விசேஷமான அதிகாரம் பெற்றுக்கொண்டார், நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சொன்னாரு. ஆனா பேதுரு என்ன சொன்னார், இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் சாவானாலும் உங்க கூடிய நான் வருவேன், ரொம்ப தைரியமா இங்க சொல்லிருக்கிறார். இப்ப பேதுருட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி கேக்குற, பேதுரு நீ ஏன் தூங்கிட்ட, இப்ப நீ ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ ஒரு வார்த்தை சோதனைகள் அதிகமா மாற்றுறது இதே வினோதமான அனுபவம், உங்கள ஒரு துரோகி எனக்கு இருக்கிறார், அது அவங்க மனசு ரொம்ப பாதிச்சு, அதுக்கப்புறம் அவங்க மனநிலையே மாறிடுச்சு பாக்கிறோம் சரிங்களா. இப்போ இங்க பேதுருக்கு தான் நடக்கு, ஆனா இங்க கூட காமிக்கிறாரு, இங்க ஒரு மாம்ச பலவீனம் அவங்களை மேற்கொண்டாச்சு மேற்கொண்டாச்சு. இதே சிஷர்கள் பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்னாரு, எனக்கு நடந்த எல்லா சோதனைகளும் நிலைச்சு நின்னவங்க நீங்களே, ஆனா இங்க எதுக்கு கூட நிக்க முடியல அவங்கனால, ஒரு மணி நேரம் சொல்லிட்டு போனாரு, முழிச்சிருக்க சொன்னார், வேற ஒன்னும் சொல்லல, ஆனா அது கூட அவனால என்ன பண்ண முடியல பாத்தீங்களா. இந்த சூழ்நிலையை தான் அங்க சீஷர்கள் கவனிக்க தவறாங்க, அந்த விஷயம் தான். இது வரைக்கும் இந்த அனுபவம் இல்ல அவங்க லைஃப்ல, ஆனா இனிமேல் வாங்குற அனுபவம் அவங்க லைஃப்ல மறக்கவே போறது இல்ல, அந்த மாதிரி அனுபவம். ஏன் தூங்கணும், எப்படி தூங்கணும், இயேசு கிறிஸ்து கேட்ட உடனே மூணு பேர் தெரு தெரு தெருன்னு என்ன பண்ணிருக்கணும், முழிச்சிருக்கணும், ஆனா ஒரு வார்த்தை பேசிருக்க முடியாது, மனசெல்லாம் கவலை, நாங்க என்னென்னமோ நினைச்சோம், நீங்க வேற டேபிள் அந்த மாதிரி வார்த்தை சொல்றீங்க, நைட் எல்லாம் எனக்கு என்னமோ ஆயிடும் சொல்றீங்க, பேதுரு பார்த்து நீங்க அப்படியெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் மனசுக்குள்ளேயே இருந்திருக்கும். கர்த்தர் கேட்கும் போது இவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கணும், பேதுரு பார்த்து கேட்கிறார், பேதுரு ஏன் தூங்கிட்டு இருக்க நீ, பேதுருக்கு அப்பயே மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிருக்கும், ஆமா நம்ம சொன்னோம் நான் சாவு வரைக்கும் என்ன பண்ண போறேன் உங்க கூட வரப்போற சொன்னோம், ஆனா தூங்கி இருக்கிறோமே எதுவும் தெரியல. அப்ப பரவாயில்ல, கர்த்தருக்கு தெரியும் இவங்களுடைய நிலைமை, அவருக்கு நல்லா தெரியும், அதான் அவரே சொல்லிட்டாரு முன்னாடியே, சேவல் கூறுக்கு முன்னாடி நான் டைமே பிக்ஸ் பண்ற பேதுரு, நீ மூணு முறை என்ன மறுத்தளிக்க போற, இயேசு கிறிஸ்து பார்த்து நல்லா தெரியும். அப்ப அமைதியா போயிட்டு மறுபடியும் ரெண்டு முறை ஜெபம் பண்ணிட்டு வரும் போதே மறுபடியும் தூங்க போது இப்ப சொல்றாரு, பரவாயில்ல இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தூங்க. ஆனா அந்த இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், மூணு பேர்கிட்ட மூணு பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, தூங்கி இருக்காங்க, சும்மா நடக்கல, அது அவங்களை அந்த பலவீனத்துக்குள்ள அந்த சூழ்நிலை என்ன பண்ணுது, தள்ளுது நம்ம பாக்குறோம். அதை அவங்களால மேற்கொள்ள முடியல, அத அவங்க விழித்திருந்து பார்க்க என்ன பண்றாங்க, தவறிட்டாங்க. கிறிஸ்து இயேசு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு போறாரு. நீங்க இன்னைக்கு நைட்டு இடரல் அடையுவீங்க, பேதுரு நீ என்னை மறுதளிப்ப எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போறாரு. அவங்களால என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. இந்த மாதிரி சூழ்நிலை இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்ததே கிடையாது. இப்போ பேதுரு அனுபவிக்கிறது இதுக்கு முன்னாடி பேதுரு அனுபவிக்கவே இல்லை, வித்தியாசமான சூழ்நிலை. அப்போ கார்டன்ல இருக்கும் போது நெக்ஸ்ட் நடந்தது நமக்கு தெரியும். உடனே ரோமன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணும் போது இப்ப பேதுரு ஒரு காரியம் செய்யறாரு, அவர் என்ன செய்யறாருங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை. சரிங்களா, அவர் செய்யறத தேவன் அங்கீகரிப்பாரா இல்ல கர்த்தர் தான் அங்கீகரிப்பாரா அவருக்கு தெரியல. ஆனா கர்த்தரே அங்கீகரிக்கல அந்த செய்தி. என்னன்னா இயேசு கிறிஸ்துவை காப்பாத்துறோங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் தான், ஆனா செஞ்ச காரியத்தை இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. என்ன பண்ணார், கத்தி எடுத்து மல்குஷனுடைய காத வெட்டிடாரு. இங்க பேதுரு காதுக்கு தான் ஏம் பண்ணிருப்பாரா இல்ல வேற எதுக்காக ஏம் பண்ணிருப்பாரா இல்லீங்களா, பேதுரு உண்மையிலே எதுக்கு எய்ம் பண்ணிருக்கணும், அங்க பேதுருடைய மோட்டிவ் பார்க்கணும், அவர் மனசுல எதுக்கு எய்ம் பண்ணி கத்தியை வீசி இருக்கணும். ஏன்னா அவங்க இருக்கிறது கெத்செமனே தோட்டம், நள்ளிரவு 12 மணிக்கு மேல முழுக்க முழுக்க இருள், கரெக்டா காதை வெட்டுற அளவுக்கு அவர் என்ன, அவர் ஒண்ணும் போர் சேவகனோ இல்ல திறந்த என்ன சிறந்த அதெல்லாம் அவர் கிடையாது. அவர் என்ன பண்ணிருக்கணும்னா கண்டிப்பா தலைக்கு எய்ம் பண்ணிருக்காரு. அப்ப பேதுரு மனசுல இப்ப என்ன இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க, மனசு எந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவரா அங்க அவர் போயிருக்கிறார். அவருக்கு தெரியல பேதுரு, ஏன் பேதுரு வந்துட்டு அங்க மலை பிரசங்கம் பண்ணும் போது அவர் இல்லையா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள் அந்த வார்த்தையை கேட்கலையா பேதுரு, 3.5 வருஷம் அவருக்கு அந்த வார்த்தை அங்க ரீங்காரம் மாதிரி இருந்திருக்கணும். ஆனா அந்த பேதுரு இன்னைக்கு செய்யறாரு இங்க ஒரு காரியம், கத்தி எடுத்து வெற்றுக்கு அங்க அவர் முயற்சி பண்றாரு. ஆனா நல்ல வேலை அது என்ன ஆயிடுச்சு, இருட்டுல தலை போயிட்டு காது மாட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பேதுரு உடனே என்ன பண்ண, உன்னுடைய பட்டயத்தை உன் உரைக்குள்ள போடு, பட்டயத்தை எடுத்தீங்கன்னா நீ என்ன தானாவ, நமக்கு ஒரு பாடம் இருக்குது நம்ம அங்க பாக்கோம். ஆனா பேதுரு செஞ்சிருக்கிறாரு பாருங்க காரியம், அவர் மனநிலை கொஞ்சம் நம்ம ரீட் பண்ணணும், படிக்கணும். என்ன என்ன பேதுரு இங்க என்ன பண்ணிருக்கிறார், இங்க என்ன வீக்னஸ் அவருக்கு வந்திருக்கு, என்ன பலவீனம் இங்க அவரை மேற்கொண்டு எடுக்க பாக்குறோம். ஒரு சூழ்நிலை இருக்குது முதல்ல, அந்த சூழ்நிலை நீங்க கவனிக்கணும். அந்த சூழ்நிலை பேதுருக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறார், அனுமதிச்சிட்டார். அந்த சூழ்நிலையில அவர் விழித்திருந்து ஜெபித்து ஜெயம் கொண்டிருக்கணும், ஆனா அவர் செய்யல. மாறாக அந்த சூழ்நிலை இவரை ஜெயிச்சிருச்சு. இவருடைய வீக்னஸ் அங்க தெரியுது. முதல் வீக்னஸ் என்னன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ், தன் மேல என்ன இருக்கு அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. அது மாத்திரமல்ல தான் எடுக்கிற முடிவு கர்த்தர் பட்சத்தில் எடுக்கிறோம் அது நல்லதா இருக்கும் சொல்லிட்டு தானா என்ன பண்ணிருக்கிறார், முடிவு பண்ணிட்டு அவர் முன் வந்திருக்கிறார். இது வீக்னஸ் தானே இல்லைங்களா, இதுதான் இருக்கணும் நான் ஃபீல் பண்றோம், இதுதான் இருக்கணும் நான் எடுக்கிற ஒரு முடிவு அது கரெக்ட். ஏன்னா அவருக்கு அவர் எடுக்கிற நோக்கம் வந்து நல்ல நோக்கம், கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு இவரு காப்பாற்ற போறார், நல்ல நோக்கம் தான். ஆனா நல்ல நோக்கத்துல கூட இவர் என்ன பண்றாரு, இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சுயமாக அமைஞ்சு கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா போயிட்டு ஒரு மாபெரும் தப்பு நடந்திருக்கலாம், ஆனா சூழ்நிலை எப்படியோ சாதகமா முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் அவர் செஞ்சது கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. உடனே அவர் கடிஞ்சு தான் அங்க சொல்றார். அப்போ ஏன் இந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை அங்க பேதுருனால ஏன் மேற்கொள்ள முடியல, ஆனா வினோதமான சூழ்நிலை, தன் நிலையை அறியாம இருக்கிறாரு இங்க பேதுரு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது நடக்கும்னு பேதுரு நினைக்கவே இல்லை, இது மாதிரி நடந்தா நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் அவர் நினைக்கவே இல்லை. ஆனா இதைத்தான் அங்கேயே சொன்னார், பேதுரு உன்னைய கோதுமையை புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு சாத்தான் என்கிட்ட ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார். பேதுரு நீங்க அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணீங்களான்னு தெரியல, விசேஷமான அனுமதி சும்மா இல்ல. ஏன்னா இதே 12 அப்போஸ்தலர்களுக்கும் சரி, கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு எல்லாம் சரி, ஒரு வருஷத்துல எல்லா நாளுமே சோதனை தான், நம்ம இல்லைன்னு சொல்லல, எல்லா நாளும் நமக்கு சோதனை தான். ஆனா இங்க பேதுருட்டு பேசும்போது பேதுரு விசேஷமா எங்கிட்ட அதிகாரம் கேட்டிருக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்குது சாத்தானுக்கு, அதனாலதான் உங்களை நான் கேர்ஃபுல்லா இருக்க சொல்றேன், விழித்தன்றி ஜெபம் பண்ண தூங்கிறாரு. ஆனா பேதுரு தூங்கிருக்கிறார், இங்க தன்னை அறியாம சில காரியங்களை அவர் செஞ்சுட்டு அங்க இருக்கிறார். ஆனா நம்ம அந்த பேஷன் ஆஃப் கிறைஸ்ட்ல அந்த காட்சி உங்களுக்கு நினைவு இருக்கும், காது வெட்டினாலும் கூட ஸ்லோ மோஷன்ல இயேசு கிறிஸ்து வந்துட்டு அதே காது வெட்டி என்ன பண்றாரு, அங்க ஒட்டை வைக்கும் போது பேதுருக்கு கருக்குனது இருக்கும், நான் என்ன காரியம் பண்ணிருக்கேன். ஆனா அது வரைக்கும் அவர் என்ன பண்ணல, அதை ஃபீல் பண்ணல. இவருக்கு முழுக்க முழுக்க என்ன சொல்லலாம், ஒரு அவமானம் தான் இருந்திருக்கணும், தூங்கிட்டார். தூங்கும்போது அடுக்கணும் தெரியல. பேதுரு ஏன் தூங்குறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவர் முன்னாடி தான் சொன்னார், நான் சாவர வரைக்கும் கூட இருக்கிறேன், ஆனா இங்க ஏன் தூங்குற, மனசு ரொம்ப கஷ்டம், எப்படி நான் தூங்கினேன் தெரியலையே, நான் ஏன் தூங்கினேன் எனக்கு தெரியலையே. இப்போ காதை வெட்டிட்டார், இவர் காதை கொண்டு வந்து சேர்க்கும் போது, ஐயோ நான் எப்படி போயிட்டு இந்த காரியம் நான் செஞ்சேன் எனக்கு தெரியலையே இல்லைங்களா, இதுதான் அவர் வந்திருக்கணும். அப்ப இங்க என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்குது, நாம் என்ன பண்ணணும் அவங்க கவனிக்கல, அதுதான் விஷயம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ற விஷயம், ஹைலைட் பண்றேன். ஏன்னா கர்த்தர் ரொம்ப தெளிவா சொன்னார், இன்னைக்கு நைட் இடரலாவீங்க, இன்னைக்கு சேவல் கூறுக்கு முன்னாடி நீ என்னை மறுதளிப்ப, நீங்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க கன்ஃபார்ம். ஆனாலும் தப்பு செஞ்சுட்டே இருக்காங்க ஒரு ஒரு சீஷருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம் கெத்செமனேலயே இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, வசனம் படிங்க மத்தேயுல 26:56. அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவரை விட்டு ஓடி போனார்கள். அந்த எல்லாரும் வார்த்தைகள், ஓடி போன வார்த்தைகள் முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னால பேதுரு சொன்னாரு, என்னது என்னது சொல்றாரு, சாவினோ சரி ஏதானோ காவலானாலும் சரி சாவானாலும் சரி உங்க கூடயே நானு இருப்பேங்க போது லூக்கால ஒரு ரெக்கார்ட் வரல. ஆனா மத்தையும் மார்க்ல பாத்தீங்கன்னா எல்லா சீஷர்களும் அதுக்கே என்ன பண்ணாங்க, ஆமா சொல்றாங்க. அப்படின்னா எல்லா சீஷருடைய கமெண்ட் என்னன்னா, எதுவானாலும் நான் உங்க கூடயே தான் இருப்போம் சொன்ன சீஷர்கள் தான், இயேசுடைய வார்த்தையில இதுக்கு முன்னாடி அப்படி இருந்த சீஷர்கள் தான், ஆனா இப்ப கெத்செமனேல எல்லோரும் என்னன்னாங்க, ஓடி போயிட்டாங்க, நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க சீஷர்கள். ஏன்னா கன்ஃபார்மா சொல்றாங்க, இல்ல பேதுரு சொல்ற மாதிரி நாங்க உங்க கூடயே தான் இருப்போம் சாகுற வரைக்கும் சொன்னவங்க தான், ஆனா இப்ப கூட இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. என்ன நடக்குதுங்க, ஏன் அப்படி பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்டா அவங்களுக்கே தெரியாது, எப்படி நம்ம ஓடி வந்தா அவங்களுக்கு தெரியல, ஆனா ஓடி போயிட்டாங்க அவ்வளவுதான் விஷயம். நம்ம அங்க பாப்போம் இது கூட என்ன விளைவின் நம்ம அங்க காண்பிக்குது, பயம் முதல்ல வந்து இருக்கணும் அவங்களுக்கு, ஆனா இப்ப அவங்களால பயத்தை மேற்கொள்ள முடியல. இதுக்கு முன்னாடி அநேக தரம் இயேசு கிறிஸ்துவோட இருக்கும் போது மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் இயேசுவை சர்டிபிகேட் பண்றாரு, நீங்க என்னோட சோதனையில எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க, நிலைச்சிருந்தீங்க, மத்தவங்க எல்லாம் சூழ்ந்து நிக்கும் போது இவங்க அப்படியே அமைதியா தப்பிச்சு போயிடுவாங்க, எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இப்போ அந்த பயத்தை அவங்களால மேற்கொள்ள முடியல, அதை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைக்குள்ள போயிருக்கிறாங்க. அந்த பயம் அவங்களை மேற்கொண்டுச்சு, நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல, குழப்பம், தெளிஞ்ச புத்தி எல்லாம் போயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கிறதே தெரியல, அதுதான் ஸ்கேட்டர்டு, ஓடி போயிருக்கிறாங்கன்னா சிதறி போயிட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஓடும்போது கூட ரெண்டு பேர் சேர்ந்து ஓடலாம் நினைச்சிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லைங்க, அந்த தெளிஞ்ச புத்தி போயிருக்கு, பயம் ஆட்கொண்டாச்சு, குழப்பம் ஆயிடுச்சு, பதட்டம் ஆயிடுச்சு, எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனா இந்த சூழ்நிலை அந்த சீஷர்கள் கூட அங்க நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு, நாங்க ஏன் இப்படி பண்ணோம், அவங்க பின்னாடி கேட்டா அவங்க எல்லாம் அங்க போயிட்டு கண்ணீர் விட்டு இருக்கும், எங்கெங்கயாவது ஒரு மூலையில போய் இருந்துட்டு சொன்னார் சொன்னார் சொன்னார், ஆனா நம்ம இப்படி பண்ணிட்டோம், நாம் ஏன் பண்ணிட்டோம் தெரியல, அப்படியே பிளாங்கா இருந்திருக்கும். உயிர் தழுதல் நடக்கிற வரைக்கும் எங்க மனநிலை இப்படியே ஒரே வியாகுலத்துக்குள்ளேயே தங்க. இங்க கூட சீஷர்கள் எல்லோரும் ஓடி போயிட்டாங்க, சீஷர்கள் எல்லோருக்கும் சோதனை, முதல்ல டைனிங் டேபிள்ல, இங்க கெத்செமனே தோட்டத்துல, அங்க எல்லாம் ஒன்னா சொன்னாங்க, இல்ல உங்களுக்குள்ள தாப்பா ஒரு துரோகி சொன்னாரு, அதை அவனால தாங்கவே முடியல. இங்க பாக்குறோம் 11 பேர் 11 பேர் ஓடி போயிருக்காங்க, சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குது நம்ம பாக்குறோம், அவரை அங்க பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஏதோ அங்க சில அங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, யோவானை அந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டுல இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அதனால அவர் ஏதோ ஸ்பெஷல் அனுமதி வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே யோவான் போயிட்டார். ஆனா கூட பேதுரு போனார், பேதுரு கூட போல உள்ளுக்குள்ள போக முடியல. அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த வீட்டு வராண்டாவிலேயே உட்காந்துருக்கிறார், உட்காந்துட்டு அவர் நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போது தான் இப்போ இங்க இவருக்கு மறுபடியும் டெஸ்ட், கர்த்தர் இயேசு சொன்ன டெஸ்ட். அப்போ 3 முறை அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் இயேசுவை மறுதளிக்கிறார். முதல்ல ஒருத்தி கேட்கிறான், ஒரு பெண் கேட்கறாங்க, கேட்கும் போது இல்ல எனக்கு தெரியாது அந்த மனுஷனுக்கு எனக்கும், ஆனா எனக்கு அவர் தெரியாது, ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஒரு 4 பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறாங்க, ஒரு குரூப்பா வந்து கேட்டிருக்காங்க, இல்ல நீ அவரு கூட தான் இருந்த வேணும்னா ரொம்ப உஷார், இல்ல இல்ல அவருக்கும் எனக்கும் ஒன்னும் சம்பந்தமே இல்ல, நீங்க சொல்ற மனுஷன் எனக்கு தெரியாது. ஒருத்தர் 2-3 பேர் ஒரு பெரிய குரூப் அங்க வரும்போது அதை மேற்கொள்ள முடியறதில்லை. அவங்க மேலும் மேலும் தப்பு, மேலும் மேலும் பலவீனம் வெளிப்படுது இல்லைங்களா. இங்க சொல்றாருன்னா என்ன, இவருக்கு சுயத்தின் மேல பயம், என்னைய நான் முதல்ல காப்பாத்திக்கணும், அந்த பலவீனம் இருக்கு அவருக்கு. சுயம் கத்திருக்காங்க நிக்கணும், சொன்னார் வார்த்தையில வைராக்கியமா, ஆனா அந்த செயல் என்ன பண்ண முடியல, ஆனா மனசுல இருக்கு, மனசுல இருக்கிறது, ஆனா என்ன பலவீனம் அவங்களுக்கு தெரியல, சாதிக்க முடியல, ரொம்ப பயந்துருக்கிறாரு. பயந்துட்டு இப்போ தைரியமா மறுதளிக்கிறார். அப்படி மறுத்து சாதாரண பேதர் இல்ல, நான் யாருன்னு இயேசு கிறிஸ்து கேட்டப்போ நீங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய சொல்லுவோம் பிரதர் சொல்லுவார் 100% மார்க் போடல அந்த வார்த்தைக்கு, அந்த பதிலுக்கு. ஜீவனுள்ள தேவன் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு இல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, எவ்வளவு பியூட்டிஃபுல் வார்த்தை. அப்படி சொன்ன பேதர் 3 முறை அவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன ஆயிடுச்சு பேதருக்கு, நம்ம யோசிக்கணும், கர்த்தர் சொன்னாரே அங்க, அப்படி பேதர் என்ன பண்ணிட்டார், என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணல. இந்த பஸ்கா நாட்கள்ல சகோதர சகோதரியில அந்த சீஷர்கள் எப்பேற்பட்ட அனுபவங்களுக்குள்ள அவங்க போறாங்க, அனுமதிக்கிறாங்க, அதுதான் நாம எங்க. அப்போ பயம் வந்துருச்சு, சுயத்தின் மேல கவலை வந்துடுச்சு, கர்த்தர் மேல நம்பிக்கை போயிடுச்சு, தெளிந்த புத்தியில இல்ல, எல்லாரும் ஓடுறாங்க, இவர் தெளிஞ்சு மறுதளிக்கிறார் தன்னை தானே, கேசு கிறிஸ்துவங்க அவர் அங்க மறுதளிக்கிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து இயேசு கிறிஸ்துவ கல்வாரிக்கு கொண்டு போறாங்க, சிலுவையில் அரைக்கிறாங்க, அவர் மறிக்கிறார், அவரை கல்லறையில அவங்க கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் இன்னொரு கேரக்டர், 12 பேர்ல ஜூதாஸ், முக்கியமான சீஷன், சாதாரண விஷயம் இல்ல, முக்கியமான சீஷன், முக்கியமான பொறுப்புல கத்துறவரை அமர்த்தி இருந்தார் பார்க்கணும். இவருக்கு கூட சில பலவீனம் ஆயிடுச்சு. வசனம் படிச்சீங்கன்னா 22 அதிகாரத்துல முதல் 3 வசனம் படிங்க. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபம் ஆயிற்று, அப்பதான் இதெல்லாம் நடக்குது சீஷர்களுக்குள்ள, சரிங்களா. என்ன நடக்குது, பிரதான ஆசாரியரும் வேத பாருகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயந்தபடியினால் எவ்விதமா எப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது எப்போ அப்ப பண்டிகை சமீபம் ஆயிற்று, 12 ஒருவனாகி யூதாஸ் காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இங்க யூதாசுக்குள் புகுந்துட்டு அங்க பேதருக்காக ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார். யாரு, 2 பேரும் ஒருத்தர் தான், சாத்தான் தான். இது கர்த்தருக்கு தெரியும், நினைச்சு பாருங்க, புகுந்துட்டா. ஆனா இங்க யூதாஸ் எந்த பலவீனத்துல மேற்கொள்ளப்பட்டார், பணத்துக்கு பின்னால் போனார், நினைச்சு பாருங்க. உலக ஆசை, உலக மயக்கம், பஸ்கா டைம்ல யூதாஸ் ஜெயம் கொண்டாச்சு. சீஷர்களை பயம், குழப்பம், புத்தி இல்லாத நிலைமை, அவநம்பிக்கை, அவிஸ்வாசம் ஜெயித்தாச்சு. இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இந்த பலவீனங்கள் வெளிப்படும்படியா சூழ்நிலை அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டாச்சு. அந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க போவாங்க, அவங்க தோப்பாங்க. அப்படி தோக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா தூங்கிட்டாங்க. இதுதான் நம்ம இங்க போக்கஸ் பண்ண விரும்புறோம், இதுதான் இன்னைக்கு நாம சிந்திக்க விரும்புறோம். இன்னைக்கு ஏன் பிரதர் ரிசல்ட் நமக்கு சொல்லணும், சகோதர சகோதரிகளே நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாம என்ன ஃபீல் பண்ணணும் இப்போ, நாம சாதாரண ஜனங்களா, பஸ்கா வந்துட்டு வருஷம் வருஷம் நாம ஒரு ஆசரிக்கிற ஒரு விஷயமா, இல்ல அந்த பஸ்காவின் நாட்கள்ல கர்த்தருடைய சீஷர்களுக்கு நடந்த அனுபவம் நமக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்களா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா இல்லீங்களா, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அப்படி நினைச்சோம்னா நாம இன்னைக்கு என்ன மைண்ட்ல இருக்கிறோம், பஸ்கா நெருங்குதுன்னு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம என்ன மைண்டுக்குள்ள வந்திருக்கணும். இன்னைக்கு வரும் கடைசியில சில பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம யோசிக்கணும் நிறைய விஷயம். அப்ப இங்க சீஷர்கள் எல்லாம் அவ்வளவுதான் போயாச்சு, யூதாஸ் கூட அவங்க போயாச்சு, யூதாஸ் அவ்வளோதான் அவர் போயிட்டார், அவர் இனிமேல் வரமாட்டார் அந்த நிலைமைக்கு போயிட்டார் இல்லைங்களா. ஆனா இங்க சீஷர் பேதுரு வரைக்கும் எல்லாமே அங்க நல்லா பாருங்க, இங்க பேதுருக்கு விசேஷமான அங்க சோதனை. இந்த பேதுரு தான் நான் சொன்னேன் இவ்வளவு விசேஷமான பாயிண்ட் சொன்னாரு, சாதாரணமா இல்ல நான் தண்ணி மேல நடக்கிறேன், அவர் என்ன பண்ணாரு, தண்ணி மேல் நடந்தாரு, விசேஷமான சீஷன் சும்மா இல்ல, கர்த்தருடைய வல்லமையை பார்த்தார், கண்ணு கண்ணா பார்த்தார், தண்ணி மேல நடந்திருக்கிறான்னு நினைச்சு பாரு. 12 பேர்ல வேற யாருமே அங்க நடக்கு, ரொம்ப தைரியசாலி, ரொம்ப வைராகியம் உள்ளவர். ஒருத்தர் வரலாற்று ஆசிரியர் சொல்லும் போது பேதுரு தான் கர்த்தர் இயேசுக்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாராம், அது வந்து எதற்கு அறிகுறினா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட், சும்மா இல்ல. நிறைய கேள்விகள் வந்துச்சுன்னா நல்ல கேள்விகள், நிறைய கேள்விகள் வந்துச்சு, ஏன்னா ஒண்ணுமே புரியாதவங்களும் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. ஆனா நாம இங்க பாக்குறது நல்ல கேள்விகள் கேட்கறவங்க சொல்லும் போது ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்டான பேதுரு, ரொம்ப தைரியசாலி, ரொம்ப வைராகியம் உள்ளவர். அதனாலதான் எல்லாருக்குமே துணிஞ்சு வந்துடுறார், துணிஞ்சு செய்யறார், துணிஞ்சு பேசுறார். ஆனா அவருடைய வீக்னஸஸ் எல்லாம் வெளிப்படையா பைபிள்ல அங்க காண்பிக்கப்பட்டிருக்கு, அது பைபிளினுடைய சிறப்பு. ஏன்னா வேற எந்த புஸ்தகத்திலயும் அந்த புஸ்தகத்தின் ஹீரோஸ் அவங்களுடைய பலவீனங்கள் என்ன ஆகாது, வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. சும்மா ஆகாயத்துல பார்ப்பாரு, அங்க பார்ப்பாரு, இங்க ஜம்ப் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா இங்க நம்முடைய பரிசுத்த வேதாகமம் பார்க்கும் போதுதான் அதனுடைய விசுவாச வீரர்களுடைய பலவீனங்கள் வெட்ட வெளிச்சமா அங்க போடப்படும். அப்ப பேதருடைய வீக்னஸஸ் நிறைய அங்க தெரியும். அப்ப இந்த பேதருக்கு விசேஷமான டெஸ்ட், கர்த்தர் இயேசுவே சொல்றார், உன்னை புடைக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டார், சரிங்களா? இதெல்லாம் நாம அங்க கவனிக்கணும். அப்போ இதனுடைய முடிவுல நாம சொல்ற வர ஒரே ஒரு பாயிண்ட், சகோதர சகோதரிகளே, அப்ப ஏன் நாம 4 மாசத்துக்கு முன்னால இருந்து இந்த கடைசி நாட்களை நாம தியானிக்கணும், கர்த்தர் இயேசு சிலுவையில பேசின வசனங்களை தியானிக்கணும், அவருக்கு நேர்ந்த உபத்திரவங்களை தியானிக்கணும், சீஷர்களுக்கு நடந்த விஷயத்த தியானிக்கணும். ஒரு பாயிண்ட் கிளியரா நம்ம சொல்றோம், நம்மை நாம் அந்த பாத்திரத்துல பங்கு பெறுவதற்கு என்ன பண்ணிக்கிறோம், தகுதி படுத்திக் கொள்றோம். ரொம்ப கரெக்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பாத்திரத்துல நீங்களும் நானும் போய் பானம் பண்றதுக்கு நாம பாத்திரம் வாங்கலே இல்ல. இந்த வருஷம் போன பஸ்கால இருந்துட்டு இந்த பஸ்கா வரைக்கும் என்ன அக்கிரம செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பலவீனங்களுக்குள்ள போயிருக்கிறோம். நாம் இந்த பாத்திரத்துல பங்கு பெறுவதற்கு தகுதியா யோசிக்கும் போது மனசுக்கு நோ சொல்லு. ஆனா 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்துட்டு சரண்டர் ஆகுங்க, அவருடைய பாதத்துல போய் உட்காந்து. சாதாரண பாக்கியம் இல்ல இந்த பாக்கியம், இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்ல, ஒரு ரொட்டீன் வேலை இல்ல. எப்பேற்பட்ட தவறுகளானாலும் சரி தேவன் மன்னிக்கிறதுக்கு கிருபையுள்ளவர், ஆனா செஞ்சிருக்கிறோம்னு உணர்றீங்களா, அதுதான் மெயின். உணர்ந்துட்டு அவர் கையில கொடுத்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு மன்னிப்பு கிருபை கிருபை இதனால தகுதியாயிட்டு பாத்திரத்துக்கு வந்து பங்கு பானம் பண்ண போறீங்களா, இதுதான் முக்கியம். சோ அந்த பரிசுத்தமாகுதல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாம சொல்றோம், இந்த பஸ்காவின் நாட்கள் எப்படி சீஷர்களுக்கு ஒரு சாதாரண நாட்கள் இல்லையோ, கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு சாதாரண நாட்கள் இல்லையோ, விசேஷமான சோதனைகளுக்கு டெம்டேஷன்ஸ்க்குள்ள அனுமதிக்கப்படுற காலமா இருந்ததோ அது போலதான் சகோதர சகோதரி உண்மையா இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி நடக்கணும்னு முயற்சி செஞ்சு அவரோடு கூட பாடுபடுறவங்களா இருக்கும் பட்சத்துல இந்த நாட்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனையின் நாட்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த 4 மாசம் சாதாரண மாசம் இல்ல, தயவு செஞ்சு நாம உஷாரோம், அதுதான் நம்ம போறோம். இது இந்த 4 மாசம் இந்த நாட்கள்ல சாத்தான் வந்துட்டு ஸ்பெஷல் அதிகாரம் வாங்கியிருக்கிறாரு. அவர் ஸ்பெஷல் அதிகாரத்துல வந்து நம்மை சோதிப்பார். அதுக்கு முன்னாடி இந்த 8 மாசம் போல இருக்க போறது கிடையாது. இந்த 4 மாசத்துல இங்க நம்ம பார்த்தோம், சீஷர்களுடைய எல்லா பலவீனங்களும் வெளியே கொண்டு வந்தாச்சு. வெளிவர மாதிரியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவங்க அனுமதிக்கப்படுறாங்க, அவங்க எல்லாவற்றிலும் தோத்து போறாங்க. கர்த்தர் சொன்னார், விழித்திருந்து நீங்க என்ன பண்ணுங்க, இதுதான் நமக்கு சொன்னார், நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடியே விழித்திருந்து ஜபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க உண்மையான மணியா இருந்தா உங்க மேல ஸ்பெஷல் அனுமதியோட சாத்தான் வர்றார். எல்லா விதமான சோதனையும் உங்களுக்கு அனுமதிக்கப்படும். நீங்க சுயமா நிக்க நினைச்சீங்க, ரொம்ப கஷ்டம். ஒன்னு யூதாஸ் ஆகலாம், இல்லாட்டி பேதுருவா ஆகி திருபையில தாக்கப்படலாம். இதுதான் உண்மை, இதனால்தான் அங்க சொல்ற. அப்போ நாம இனிமேல் வரக்கூடிய பஸ்காவிலையும் கூட சகோதர சகோதரிகள் தனிப்பட்ட வகையில இந்த பஸ்கா நாட்கள் நம்ம மைண்ட்ல கொண்டு வரணும். இது சாதாரண நாள் இல்லை, விசேஷமான பெட்டிஷன்ஸோட நம்ம ஜபங்கள் மேல போகணும், விசேஷமான பிரயாசங்கள் நாம் எடுக்கணும், நம்மை நாமே ஒடுக்கணும். இந்த 4 குறிப்பிட்ட காலத்துல 4 மாசங்கள் மாத்திரம் இல்ல, நம்மை நாமே ஒடுக்கணும், நம்ம பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடணும், தேவனுடைய பட்சத்திலேயே போய் சேர்ந்துடணும், எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்கணும். அப்போ இதுதான் நம்ம அங்க முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு டெஸ்டிங் டைம் சபைக்கு, அதனாலதான் நம்ம அந்த முயற்சி எடுக்கிறோம். வெறுமனே அந்த டாக்டரின்ஸ் பார்த்துட்டு இப்படி 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 எல்லாம் நடந்துச்சு, இதுக்கு இது நிழல், இதுக்கு பொருள் எல்லாம் பார்த்துட்டு அந்த பாத்திரத்துல நாம பங்கு பெறுவது கிடையாது. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை. நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்களை வந்துட்டு புடைக்க போறாரு, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கிறது பாசிட்டிவா எடுக்கணுமா நெகட்டிவா எடுக்கணுமா? அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் என்ன சொன்னாரு? இப்பேற்பட்ட காலம் இருக்க போதுன்னு பயமுறுத்தினாரா, இல்ல இப்பேற்பட்ட காலத்தை நீங்க மேற்கொள்ளணும் உஷாரா இருங்கன்னு சொல்லி நல்ல விஷயம் சொன்னாரா? அந்த மோட்டிவ் தான் நாம இங்க பார்ப்போம். இந்த 4 மாசம்னா 4 மாசம் விசேஷமான சோதனை கண்டிப்பா இருக்கு. இப்ப தனித்தனியா கேட்டா லிஸ்ட் போட்டுடுவீங்க. ஆமா பிரதர், இந்த போன 2 மாசத்துக்கு முன்னாடியில இருந்துட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, தயவு செஞ்சு. என்னென்ன சோதனை, எதுக்காவது கண்ணீர் விட்டுருந்தீங்கன்னா யோசிங்க, அந்த கண்ணீருக்கு அர்த்தம் நம்ம இன்னைக்கு இதுதான் சொல்ல முடியும். நாம் இப்போ சோதனையின் நாட்கள்ல இருக்கிறோம், இந்த வருஷத்தின் சோதனையின் நாட்கள் இருக்கு பர்சனலா நிறையா, அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் இருக்கணும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவங்களா அங்கிருக்கும் பட்சத்தில். இங்க நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம், ஏன் பேதுருக்கு விசேஷமான டெஸ்ட் இல்லைங்களா? பேதுரு உண்மையில வாங்கியிருக்கிறார் அது அனுமதி. பேதுரு நீ ஏன் தூங்கிட்ட பாருங்க, பேதுரு 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 கேட்க உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கூட பாருங்க ஒரு ஆச்சரியமான வசனம், வசனம் படிங்க நீங்க. மார்க் 16 அதிகாரம் 7 வசனம். பாருங்க, நீங்கள் அவருடைய சீஷர்கள் இடத்திற்கும் பேர் எந்த பேர் வருது பாருங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு கர்த்தர் பாருங்க, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் யாரும் மறக்கல, பேதுரு மறக்கல. ஆனா பேதுருக்கு என்ன வரும், என்ன ஆவாரு பேதுரு எல்லாமே யாருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு மறிச்சிட்டாரு, மறிச்சிருக்கப்ப என்ன ஆயிட்டாரு, உயிர்த்தெழுந்து வந்துட்டார். வந்துட்டு கூட பேதுரு என்ன பண்ணல, அவரு மறிக்கல, பேதுருடைய மனநிலை அவர் மறிக்கல, மனசுல வச்சிருக்கிற. அதனால தான் நீங்க சீஷர்கள் இடத்துக்கு போய் பேதுருக்கிட்டே என்ன பண்ணுங்க, நீங்க விசேஷம் ஏன் யோவான் ஏன் யாக்கோபு வரக்கூடாது, ஏன் வேற யாராவது ஒரு சீஷன் வரக்கூடாது, ஏன் இங்க கூட யாருடைய பேர் மாத்திரமே மென்ஷன் பண்றாரு பேதுரு, மற்ற மூணு சுவிசேஷத்துல போய் பார்த்தா யாரு பேருமே இல்ல. ஸ்ரீஷர் இடத்துக்கு போய் சொல்லுங்க, ஸ்ரீஷர் இடத்துல போய் சொல்லுங்க. ஆனா இங்க சொல்றாரு நீங்க யார்கிட்ட போய் சொல்லுங்க, பேதுரு கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ வியாதிப்பட்டுடுவ, ஆனா உனக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஜபம் பண்ணிருக்கிற, நீ குணப்படுவாய். குணப்பட்டியா பேதுரு கேக்குறதுக்கு தான் இந்த வார்த்தை, நீ குணப்பட்டியா? ஆனா அவர் இன்னும் குணம் ஆகல. இவர் என்ன பண்ணார், நல்லா மறுபடியும் முடிவு பண்ணிட்டு நம்ம பழைய பிசினஸ்க்கே போயிடலான்ட்டு கூட 7 பேர் என்ன பண்ணார், கூட்டிட்டு போயிட்டார். போயிட்டு அவங்க நல்லா நைட்டு முழுக்க போடுறாங்க வலை வலை வலை, ஒன்னும் கிடைக்கல. காலையில கரையில கர்த்தர் நிக்கிறார், அப்ப அவர் பேசுற சில வார்த்தைகள், நீங்க இந்த பக்கம் போடுங்க மீன் கிடைக்கும், கிடைச்சதா வாங்க. இப்ப சீஷர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கறதுக்கு துணியில, தெரிஞ்சு போச்சு இங்கேயா தான் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா இது அவர் மூணாவது மேனிபெஸ்டேஷன், மூணாவது முறையா அவங்களுக்கு தரிசனம் ஆகிறார், தெரியும் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் முன்னாடி நிக்கிறார். அப்போ பேதுரு முன்னாடி என்ன பண்றாரு, படகுல இருந்துட்டு. அதுக்கு பிரதர் என்ன கமெண்ட் கொடுக்கிறாருன்னா, அவர் உடனே போய் கர்த்தரை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சா, சரிங்களா, உடனே போய் பார்க்கணும் சரிங்களா. வேற அர்த்தம் கூட நம்ம சொல்றோம், ஆனாலும் கூட அவர் மனசுல என்ன இருந்திருக்கணும்னா, கர்த்தரேசு முதல்ல போய் நம்ம பார்க்கணும். போறாங்க, அப்ப அவங்களுக்கு அங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு, வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் இல்லைங்களா. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் அப்போ பேதுரு கிட்ட ரொம்ப அமைதியா சில கேள்விகள் கேட்கிறார், பேதுரு நீங்க என்ன பண்றீங்க இல்லைங்களா, என்னை நேசிக்கிறீங்களா கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, ஆமாண்டவரே நேசிக்கிறேன். அவர் கேட்கிறாரு, என்னை அகாப்பே லவ்ல நேசிக்கிறியா பிரதர், உங்களுக்கு சப்ஜெக்ட் எடுத்தார் பிரதர் சந்திரசேகர் இல்லைங்களா, அகாப்பே லவ் இருக்குதா பேதுரு, எனக்கு ஃபீலியா லவ் இருக்குது. அவர் பதில் என்ன சொல்றாரு, அகாப்பே ஃபீல் பண்ணவே இல்லை, அந்த எதிர்பாராத அன்பு பத்தி, அதாவது எதையுமே எதிர்பார்க்காத அன்பு பத்தி அவர் பேசாம மேலோட்டமா சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன்னே சும்மா எதாச்சா சொல்றாரு. அப்படியா, என் நாட்டு குட்டிகளை முக்கியமான வேலை, சபையில புதுசா சத்தியங்கள் கேட்டு வரக்கூடியவங்க அவங்கள மேய்க்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப முக்கியமான வேலை நமக்கு தெரியும், அதுதான் அறுவடை இல்லைங்களா. அப்ப ஆட்டு குட்டிகள், குட்டிகள் குட்டிகள் மேய்ப்பாயா, சரி மறுபடியும் ரெண்டா டைம் கேட்கிறாரு. இப்போ பேதுரு கொஞ்சம் யோசிச்சிருக்கோம், நினைச்சு பாருங்க, இப்ப பேதுரு மைண்டுக்குள்ள போகும், பேதுரு மைண்டுக்குள்ள அப்படியே போகும், பேதுரு என்னை நேசிக்கிறாயா, மறுபடி இப்போ திரும்பி பார்த்துக்கணும் பேதுரு டக்குன்னு திரும்ப, இப்பதான் கேட்டீங்க இப்பதான் நான் சொன்னேன், மறுபடியும் அதே அழுத்தத்தோட நிதானமா நிறுத்தி அதே கேள்வி கேட்கிறா, என்ன அர்த்தம் இல்லைங்களா. இப்ப பேதுரு கொஞ்சம் மாறி மனசுல ஏதோ ஒண்ணு கர்த்தர் பாயிண்ட் பண்ற, ஏதோ சுட்டி காமிக்கிறார், அதுதான் பேதுரு யோசிச்சிருக்கும், ஆமா நான் நேசிக்கிறேன் உங்களுக்கே தெரியுமே, சரியா என்னுடைய ஆடுகளை, இது புதுசா வரவங்களை மாத்திரம் போஷிக்கிறது பத்தாது, அது போலவே ஏற்கனவே இருக்கிறவங்கள போஷிக்கணும். இன்னொரு முக்கியமான வேலை அறுவடைகள், மணிகளை அங்கிருந்து கொண்டு வரது மாத்திரம் பார்த்தல, இருக்கிற மணிகளை களஞ்சியத்து கொண்டு போய் சேர்க்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆடுகளை மேய்ப்பாயாக, மறுபடியும் என்ன சொல்றாரு, மூணாவது முறை என் ஆடுகளை மேய்ப்பாய், மூணாவது முறை கேட்கும் போது பேதுரு அழுதுருக்கணும் கண்டிப்பா, ஐயோ இப்போ மூணு முறை கேட்கும் போது கர்த்தர் பாயிண்ட் அவுட் பண்றார், நீ மூணு முறை என்ன என்ன பண்ண மறுத்தளிச்ச, குணப்பட்டுட்டியா பேதுரு, அதுதான் அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு கேட்கிறார், குணம் ஆயிட்டீங்களா பேதுரு, மூணு முறை மறுத்தளிச்சீங்க, என்னென்னமோ தப்பு செஞ்சீங்க, நான் சொன்னேன் நீங்க விழிச்சிருக்கல, நீங்க விழுந்து போயிட்டீங்க, இப்போ குணம் ஆயிட்டீங்களா கன்ஃபார்ம் பண்றாரு, மூணு முறை கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு போது கண்டிப்பா கண்ணீர் விட்டு உணர்ந்துருக்கணும் அங்க பேதுரு. இப்போ அவருடைய பலவீனங்கள் எல்லாம் இவர் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு இல்லைங்களா. சரி இப்போ கேள்வி, நம்ம ஏன் பேதுரு இவ்வளவு பர்டிகுலரா கேட்கிறார், சீஷர்களுக்கு எல்லாம் சோதனை கண்டிப்பா, நம்ம எல்லோருக்கும் சோதனை சகோதர சகோதரிகளே, இந்த 4 மாசம் மூணு மாசம்னா 3 மாசம் ஸ்பெஷல் அதிகாரத்துல சாத்தான் சோதிக்க போறாங்க. அப்போ இங்க பேதுரு மாத்திரம் ஏன் பர்டிகுலரா கூப்பிடுறாரு, பர்டிகுலரா கூப்பிட்டே இருக்கிறாருன்னா சாத்தானுக்கு இங்க தெரிஞ்சு போச்சு, பேதுரு சாதாரண சீஷன் இல்லை, எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் யாருக்கிட்டதான் கொடுக்க போறாரு, பேதுரு கிட்டத்தான் கொடுக்க போறாரு. ஏன்னா பின்னால் நமக்கு கொஸ்டின் தெரியும், ராஜ்யத்தின் திருவுகோள்கள், திருவுகோள் இல்ல திருவுகோள்கள், ரெண்டு சாவி யாருக்கிட்டதான் கொடுத்துட்டு போனாரு, பேதுரு கிட்ட. அதாவது ரெண்டு அதிகாரம் யாருக்கிட்டதான் கொடுத்தாரு, அதாவது ரெண்டு கதவை திறக்கிற அதிகாரம் யாருக்கிட்டதான் கொடுத்து போறாரு, பேதுரு. அது என்ன ரெண்டு கதவை திறக்கிறது, ராஜ்யத்தின் திறவுகோள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யூதர்களுக்கும் புறஜாதிக்கும் முதல் முதலா அறிமுகப்படுத்துற மாபெரும் பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்க போறாரு, பேதுரு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அங்க பெந்திகோஸ்து நாள்ல யூதர்களுக்கு. அதே சமயத்துல 36 கிபி 36 கொர்னேலியோ வீட்டுல கொர்னேலியஸ்க்கு. இது சாதாரண பொறுப்பு இல்ல, சாத்தானுக்கு தெரியும் பேதுரு கையில சாவி வச்சிருக்கிறவர் சரிங்களா. அதாவது இது எதை குறிக்கும், பேதுருவுக்கு டெஸ்ட், பேதுருவுக்கு சோதனை, பேதுரு விழுந்து போறார், பேதுருவுக்கு எச்சரிப்பு, எதை குறிக்கும்? ஆம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவனுடைய கைகள்ல சிறு பாத்திரங்களா இருந்து தேவன் நம்மை பயன்படுத்துகிற ஒரு சகோதரனா ஒரு சகோதரன் இன்னைக்கு நாம் இருந்துட்டோம்னா இது நாம் வாட்ச் பண்ணும். இந்த நாட்கள்ல விசேஷமான சோதனைகள் நமக்கு தேவன் கொடுக்கிறார், அது நம்ம அதுதான் பாயிண்ட். விசேஷமான சோதனைகள் விசேஷமா பயன்படுத்தப்படுகிற சகோதரர்களுக்கு சகோதரிக்கு தேவன் பயன்படுத்த. நமக்கு தெரியும் நம்ம எல்லாருமே இந்த வேலையில ஈடுபட்டிருக்கோம், பிரதேசம்னா பிரதேசம் மாத்திரம் இல்ல, சகோதரிகளுக்கு உண்டு, அவங்களுக்கும் சிறு சிறு வேலைகள், சிறு சிறு ஆசீர்வாதங்கள், சிறு சிறு பொறுப்புகளை இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவன் கொடுக்கிறார், அவங்களும் இதே வேலையில் இருக்கிறாங்க. ஒரு வேலை நாம தேவனால இப்படி பயன்படுத்தக்கூடியவங்களா இருந்தோம்னா ஸ்பெஷல் டெஸ்ட் இந்த நாட்கள்ல நமக்கு இருக்கு. நான் இந்த பஸ்காக்காக இந்த சப்ஜெக்ட் நாம இங்க பண்ணல, இனி நம் ஜீவன்ல கடைசியா இருக்கிற வரைக்கும் நாம் பங்கு பெற போற பஸ்கா எல்லாமே அதுக்கு முன்னாடியே இந்த பாயிண்ட்ஸ் நம்முடைய மனசுல ரொம்ப டச் ஆகணும், ரொம்ப நாம் விழித்திருந்து ஜெபித்து வர சோதனைகளை மேற்கொண்டு வீழ்ந்து போகாமல் நம்மை நாம் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நாம் பிரயாசங்கள் இருக்கும். இந்த காலம் இப்படிப்பட்ட காலம்னு தெரிஞ்சிட்டா தான் எப்படி அந்த கால நாட்களை நம்ம தயாராகிறதுங்கிறது நமக்கு முதல்ல ஒரு நோக்கமே இல்லாம சும்மா போறோம் இல்ல, ஒரு நோக்கமே இல்லாம ஒரு பர்பஸே இல்லாம நமக்கு தெரியணும் நம்ம சுத்தி என்ன நடக்குது, நம்ம எதுக்கு அனுமதிக்கப்படுறோம், இந்த காரியம் இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுட்டு இந்த நாட்கள்ல இன்னைக்கு நம்ம இனிமேல் நம்ம மேல என்னென்னலாம் வருதோ, நமக்கு ஒரு வினோதமான அனுபவம், நம்மளால ஜீர்ணிக்க முடியல, நம்மளால கசப்பா இல்ல, இல்லாட்டி ஒருவேளை நான் நிறைய பேருக்கு இடரெல்லாம் இருக்கிற இதெல்லாம் கூட பார்ப்போம். இது சோதனையின் காலம் போது மற்றவங்க நமக்கு இடரெல்லாம் இருப்பாங்க, அதை கூட நம்ம சகிக்கணும், நாம மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு கூட அனுமதி கூடாது சகோதர சகோதரர். ஏன்னா இன்னொருத்தன் நம்ம சகோதரர், இன்னொருத்தங்க நம்ம சகோதரி, நம் மற்றவங்களுடைய பலவீனங்கள் நம்ம இடர்ல அடையாம பாத்துக்கணும், நம்மளுடைய பலவீனங்கள் மற்றவங்களுக்கு இடராகும். ஒருவேளை அந்த மாதிரி சகோதரன் சகோதரி முக்கியமா பேதுரு மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்காக அவங்க இந்த மாதிரி அகப்படும் போது நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், கூடுமானால் ரொம்ப தாழ்மையில போய் அதை முன்னாடியே சொல்லணும், ஸ்பெஷல் டைம் இதுதான் நடக்குது உங்களை சுத்தி அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன், ஆனா இது ரொம்ப தாழ்மையில செய்யணும், ரொம்ப ரொம்ப தாழ்மையில செய்யணும், இல்லாட்டி இது எப்படி வேணாலும் திசை திரும்ப, அதுவே ஒரு சோதனையா மாறி, என்னது இப்படி பேசுறீங்க எனக்கு பத்தி அப்படி, அதுவே ஒரு சோதனையா மாறி கூட போயிடும், ஆனா இது நம்ம செய்யணும் அந்த நாட்கள். இதுதான் சகோதர சகோதரிகளே நாம பாக்குறோம், அதே பேதுருக்கு தான் கர்த்தர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவருடைய மரணம் பத்தி சொன்ன வசனத்துக்கு என்ன சொன்னார், வசன படிங்க நீங்க யோவான் 21 மன்னிக்கணும், 21 18 20 வசனம் உன் கைகளை நீட்டுவாய், அப்புறம் நீ உன் கைகளை நீட்டுவ, வேறு ஒருவர் உனக்கு அறைகளை கட்டுவார், கட்டிட்டு உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை என்ன பண்ணிட்டு போவார், கூட்டிட்டு போவார். நமக்கு தெரியும் வசனங்களின் மூலம் இங்க எதை பத்தி பேசிருக்கிறார், கர்த்தர் இயேசு பிரெடிக்ட் பண்ணிட்டார், பேதுரு நீ இப்படி தாப்பா மறிப்ப சொல்லிட்டார், நீ கைகளை விரிப்பாய், இப்படி நீ கைகளை விரிப்பாய், உன்னை ஒருத்தர் கூட்டிட்டு போவாரு நீ விரும்பாத இடத்துக்கு, எதுக்கு சிலுவைக்கு இல்லீங்களா. அப்போ நம்ம ஹிஸ்டரியில பாக்குறோம் சிலுவையில பேதுரு எப்படி மறிச்சாருன்னா சிலுவையில மறைக்கிறார், ஆனா எப்படி மறிக்கிறாரு தலைகீழா, பேதுரு சொல்லிட்டார் நான் பண்ண தப்புக்கு கர்த்தர் இயேசுக்கு ஈக்குவலான மரணம் எனக்கு வரவே கூடாது. நான் அவரை மூணு முறை மறுத்தளிச்சுவேன், என்னை போய் அவர் மாதிரி நீங்க அழைக்கிறீங்களா? வேண்டாம், நான் மறுத்தளிச்சு நான் இந்த நான் எனக்கு நான் தகுதியே இல்லை. நான் என்னை தலைகீழா வச்சு அடிங்க, சில எப்படி வேணா அறைங்க, என்னை தலைகீழா வச்சிடுங்க. முற்றிலும் நான் ஒரு அவமானத்துக்குரிய சொல்லிட்டு தன்னை அப்படி தாழ்த்திட்டு அவருடைய மரணம். மத்தவங்க பேசுறாரு, நீ கைகளை விரிப்ப, வேற ஒருத்தவனுக்கு கரை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்து கூட்டிட்டு போய் அங்க வைப்பான் இல்லைங்களா. அங்க இரண்டாம் மன்னிக்கணும், அவருடைய மரணம் பத்திட்டு அங்க பேசிருக்கிறார். அப்ப பேதுருவுக்கு நடந்த சோதனைகள் கூட இன்னைக்கு விசேஷமான படிப்பினை சகோதர சகோதரிகளே. அப்ப இது நீங்க நம்முடைய மனதுல நாம தேவன்கிட்ட கேட்கணும், நம்முடைய காரியங்கள் இன்னைக்கு இந்த நாட்கள்ல எப்படி இருக்குது தேவனுடைய பார்வையில. இந்த பஸ்காவின் நாட்கள் ஒவ்வொரு கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற உண்மை சீஷனுக்கும் இது ஒரு சோதனையின் காலம். இந்த நாட்கள்ல இவர்களை சோதிக்கிறதுக்கு சாத்தானுக்கு விசேஷமான அனுமதி வழங்கப்படுது, விசேஷமான சோதனைகள் இருக்கும். இன்னும் தேவன் கருத்துல பாத்திரமா இருக்கிற ஒருவர் சகோதர சகோதரிக்கு விசேஷமான சோதனைகள் அங்க இருக்கும். இதனால தான் நாலு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்மை நாம் இந்த தியானத்துக்குள்ளாக கொண்டு போகணும்னு நம்முடைய சபையின் தூதன் அவர் மூலமா தேவன் நமக்கு அங்க சொல்லியிருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பகுதி கூட நான் வாசிச்சு காண்பித்து போறேன். இந்த விஷயம் பத்தி ரீப்ரின்ஸ்ல மூணு இடத்துல பேசுறார். ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் அட் தி பாஸ் ஓவர் டைம் ஃபார் நியூ கிரியேஷன் அவர் அங்க பேசுறார். நாட்கள் நமக்கு எப்படி தோணுகிறது என்றால், பிசாசானவன் நம்மை சோதிக்கிறதுக்காக ஸ்பெஷல் லைசன்ஸ் தேவன்கிட்ட வாங்கிட்டு வர்றாரு. அது அப்படிப்பட்ட நாட்கள்ங்கிற நம்ம எல்லோரும் நினைவுல போகணும். அவர் சொல்லிட்டு அவருக்கு வந்த சில லெட்டர்ஸ் பத்தி அவர் சொல்றார். உண்மையிலேயே எனக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்துச்சு. அந்த லெட்டர்ஸ்ல நிறைய பேர் தங்களுடைய ஃப்ரைல்டிஸ் அப்படின்னா தங்களுடைய பலவீனங்களால மேற்கொள்ளப்பட்டு இந்த நாட்கள்ல தங்களுடைய பலவீனங்களால மேற்கொள்ளப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் இன்னும் சிலர் வந்துட்டு அவங்க லெட்டர்ல சொல்றாங்க, மத்தவங்களுடைய பலவீனங்கள்னால இவங்களுக்கு ஆபத்து வந்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் உலகத்தின் பாரத்தை தாங்க முடியாம அந்த பாரத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் வைக்கணுங்கிற எண்ணம் இல்லாம கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லுது. இத அந்த வார்த்தைகள்லாம் எதை குறிக்குதுன்னா அவங்க எல்லா டெம்டேஷன்ஸ்ல இருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இன்னும் ரெண்டு மாசத்துல நமக்கு கூட சில அனுபவங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை நீ வரப்போற ஒன்றரை மாசத்துல எது வேணா நமக்கு வரலாம் சரிங்களா. அப்போ இந்த கண்ணீர் விடுற சூழ்நிலை பத்திட்டு அவரு சொல்லும் போது, ஒருவேளை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் நினைச்சு தெரிஞ்சு கொண்டு சூழ்நிலைகள்ல சரிங்களா தேவன்கிட்ட கிட்ட சேராம போன வருஷம் போன மாசம் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப தேவன் விட்டு தூரமா போகிறவர்களா இருந்தா, இல்லாட்டி ட்ரூத்ல வைராக்கியம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா, முன்ன விட கம்மியா இருக்கிறோம் தெரிஞ்சா நாம் என்ன சொல்லணும்னா, இவர்கள் அப்போஸ்தலர்கள் மாதிரி தூங்கிட்டாங்க, தே ஆர் ஸ்லீப்பிங். இந்த நேரத்துல தான் கர்த்தர் கிட்ட சேரணும். இந்த நேரத்தில் தான் விசேஷமான சோதனைகள் நம்ம அவர் கையில் செய்யணும். ஒருவேளை இந்த சோதனைகள் நமக்கு எல்லாம் இருக்கிறது தெரிஞ்சு கண்ணீர் மாத்திரம் விட்டுட்டு இருக்கிறோம், ஆனா செய்யற காரியங்கள் இப்படி 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 தேவ கர்த்தரை விட்டு போயிட்டே இருக்கிறோம்னா, யூ ஆர் ஸ்லீப்பிங் லைக் அப்போஸ்தல்ஸ், அப்போஸ்தலர்கள் போல கெத்செமனேல தூங்கிட்டு. ஒருவேளை யாராவது இந்த கண்ணீர்களோடு போராடிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வார்த்தை கொடுக்குறாரு, இதே கண்ணீர்களோடு போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கெத்செமனேல கர்த்தர் இயேசு மாதிரி இருக்கிறீங்க. அவர் போல மேற்கொள்றதுக்கு நீங்க பிரயாசப்பட்டு இருக்கீங்க. இன்னும் விழித்தெழுந்து ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு எப்படி ஒரு தூதன் வந்து ஆறுதல் படுத்தினாரோ அதே பலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர் எப்படி ஜெயம் கொண்டாரோ அதே போல நீங்க கூட ஜெயிப்பீங்க. ஆனா இதுதான் விஷயம் இந்த பாஸ் ஓவர் டைம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் கூட தான் இனிமேல் வரப்போற நாட்கள்ல தேவன் நம்ம வழிநடத்த போறா. நம்முடைய சகோதரர்கள் மூலமாக கூட அநேக காரியங்கள் நாம பேச போறோம். அப்ப அடுத்த வாரம் பாஸ் ஓவர்ல இருக்கக்கூடிய பஸ்காவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிழலும் பொருளும் ஏற்கனவே தெரிஞ்சதல்ல, நாம் நினைவில் வைக்க வேண்டிய நிழல், அதனுடைய உண்மையான பொருள் அது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.